கிறிஸ்து இயேசுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாகவும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்திற்கு மகிமையாகவும் இந்த நாளிலும் கூட நாம் நினைவு கூற இருக்கிறதான பஸ்கா சம்பந்தமான ஒரு ஆராய்ச்சியை தான் இந்த தினத்தில் நாம பார்க்க போறோம். இப்போ அன்பான சகோதர சகோதரிகளே, முதலாவதாக திண்டுக்கல் சகோதர சகோதரிகள் அனைவருடைய வாழ்த்துதலையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, இன்றைய தினத்திலே ஒரு 8 பேர் திண்டுக்கல்ல உடன்படிக்கை செய்யறாங்க. இன்னைக்கு அந்த ப்ரோக்ராம் அங்க நடந்துட்டு இருக்கு. அது மாத்திரமல்ல, நாகர்கோயிலும் அதே விசேஷம் நடந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ அவங்களுக்காக எல்லாம் நீங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்துல அவங்களை நினைத்துக் கொள்ளுங்க. இப்ப இந்த நாள்ல நாம் பார்க்க இருக்கிறதான ஒரு பாடத்திற்கு உண்டான தலைப்பு அப்பமும் பாத்திரமும் அப்படிங்கறதான தலைப்பு நம்ம பார்க்க போறோம். அப்போ இதனுடைய உண்மையான தலைப்பு இது, ஆனா இந்த பாடத்திற்குன்னு நம்ம வச்சிருக்கிற ஒரு பேர் என்னன்னு சொல்லி வந்து பாத்துட்டீங்கன்னா, பஸ்காவின் வெளிச்சம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம். அப்போ இதுக்கு நம்ம தெரிந்து கொண்ட வசனம் மத்தேயு 26 வசனம் 26-28 வரை படிக்கலாம்.
அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமா இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்மைக்குரிய என்னுடைய ரத்தமாய் இருக்கிறது.
இப்போ இந்த வசனத்துல நாம ரெண்டு பகுதியில் பாக்குறோம். ஒவ்வொரு பஸ்கா நினைவு கூறுதலிலும் நாம படிச்சுட்டு வர்ற முக்கியமான விஷயம் இந்த அப்பம் பாத்திரம் இல்லீங்களா. ஆனா இன்னைக்கு நாம இந்த தலைப்புக்கு நம்ம எடுத்துக்கிட்ட விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல ஒண்ணுதான் எடுத்திருக்கிறோம் அப்படின்னா, அப்பம் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல பிச்சு கொடுத்தாரு இல்லீங்களா, அந்த விஷயத்தை மாத்திரம் நம்மளுடைய ஆராய்ச்சிக்கு இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கோம். அப்போ நமக்கு அடிப்படையில பேசிக்ல நமக்கு நல்லாவே தெரியும், அப்பம் அவருடைய சரீரத்திற்கு அடையாளமாக அவருடைய மரணத்தை நினைவு கூறும்படியாக நாம செய்யறோம். பாத்திரம் அவருடைய பாடுகளுக்கு அடையாளமாக, அவருடைய ரத்தத்திற்கு அடையாளமாக திராட்சை ரசம், நம்ம எல்லாமே அது தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா இன்னைக்கு நாம இன்னொரு வசனம் கூட நீங்க அதுக்கு முன்னாடி படிங்க. 1 கொரிந்தியர் 11 வசனம் 26. இப்போ அந்த வசனத்தை நாம ஆதாரமாக கொண்டு இந்த வசனத்தின் மூலமாக திறந்து இந்த பாடத்திற்குள்ள நம்ம போறோம். அப்போ கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை நாம் நினைவு கூறுகிறோம். அப்போ எந்த விதமான நினைவு கூறுதல் நம்ம செஞ்சிட்டு இருக்கோம் சொல்லி வந்து பாத்துட்டீங்கன்னா, இன்னைக்கு ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன் உண்மையான ஒருத்தர் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு வெளிச்சம் இன்னைக்கு நமக்கு மாத்திரம் தான் தெரியும் இல்லீங்களா. அது மாத்திரமல்ல, அவருடைய ஒரே பேரான குமாரன் நம்மளுக்காக அடிக்கப்பட்டார் இல்லீங்களா, அவர் மூலமாக நமக்கு ஜீவன் உண்டு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ரகசியமே இன்னைக்கு உலகத்தார் எல்லாருக்கும் மறைக்கப்பட்டு நமக்கு மாத்திரம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ நமக்காக இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டார் அப்படிங்கிற ஒரு நினைவை நம்ம ஒவ்வொரு வருடமும் நினைவு கூறுறோம். அப்போ இது வந்து மற்றவங்களுக்கு எல்லாம் மறைக்கப்பட்ட ஒரு விஷயம், நம்ம மாத்திரமே அதை தெரிவிக்கிறோம், அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறோம். அது மாத்திரமல்ல, அதன் மூலமாக ஒரு தேவன் இருப்பதையும் அவருடைய குமாரன் இருப்பதையும் அவர் நமக்காக வைத்திருக்கிற திட்டத்தையும் நம்ம என்ன பண்றோம், பஸ்காவின் மூலமாக தெரிவிக்கிறோம். ஆனா இன்னொரு வியூல பிரதர் சொல்றாரு, இப்ப நம்ம இன்னைக்கு பார்க்க போற பாடம் முழுக்க முழுக்க 6th volume இருந்து எடுத்ததுதான், மேக்சிமம் அதுல இருந்து நமக்கு பாயிண்ட்ஸ் வரப்போகுது. அப்ப நம்ம பார்க்கும்போது இன்னொரு வியூல சொல்லும் போது என்னன்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு பஸ்காவை நம்ம அனுசரிக்கும் போதும் அந்த அப்பம் அந்த பாத்திரம் இரண்டு அடையாளங்கள் கண்டிப்பா இருக்கும், ஆனா வெளிச்சம் அதுல அதிகரிச்சுட்டே இருக்கணுமா இல்லீங்களா. அதாவது பார்த்த விஷயங்களே நம்ம பார்த்துட்டு இருக்கோமா, வெளிச்சம் இப்ப நம்ம முதல் வருடம் ஒருத்தர் வந்துட்டு உடன்படிக்கை செஞ்சுட்டு அவர் அந்த பஸ்காவை அனுசரிக்கிறார் அப்படின்னா, அவர் மனசுல என்ன இருக்கும் அப்படின்னா, பேர் சபையில இருந்து வந்திருப்பாரு, அவருடைய விசுவாசம் அங்க வேற மாதிரி இருந்திருக்கும், முதல் முறையில ஒருவருடைய மரணத்தை வருடத்துக்கு ஒரு முறைதான் நினைவு கூறணும் அப்படிங்கிற அந்த பஸ்கா சப்ஜெக்ட் கேட்டு, அப்போ அந்த ரத்தம் அந்த சரீரத்துக்கு அடையாளமா இருக்கிற அந்த அப்பம் அதனுடைய மகத்துவங்கள் வந்துட்டு அவருக்கு அந்த நேரத்துக்கு வெளிப்படுத்தப்பட்ட அளவுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லீங்களா. ஆனா இரண்டாம் வருடம் அவர் என்ன நினைச்சிருப்பாருன்னு இந்த ஒரு பாடுகள்ல நமக்கும் பங்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு இன்னொரு விஷயம் அவருக்கு வெளிச்சம் எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கும். ஒவ்வொரு வருடம் போக 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 வந்து பாத்துட்டீங்கன்னா, ஒவ்வொரு பஸ்காவிலும் ஒவ்வொரு தனிப்பட்ட சகோதர சகோதரிகளுக்கும் அவங்களுடைய மனதளவுல ஒவ்வொருத்தருக்குமே தெரியும் ஒவ்வொரு விஷயம் தேவன் புதிதாக என்ன பண்ணிருப்பாரு, கொடுத்துட்டே இருப்பார். அந்த பிரகாரமாக நம்ம இன்னைக்கு பார்க்கும் போது வந்து பாத்தீங்கன்னா, அந்த வசனத்துல நம்ம படிச்ச பிரகாரம் இயேசு கிறிஸ்து அந்த அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை விட்டு அவங்களுக்கு கொடுத்தார். இப்ப இதுல நம்ம அப்பம் அது நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனா நம்ம பாத்திரம் நீங்க பார்க்க போறது இல்லை, அது வந்து இது பெரிய சப்ஜெக்ட், ரெண்டு பார்ட். அதை வந்து நம்ம இன்னைக்கு வந்துட்டு அப்பம் மாத்திரமே பாக்குறோம். அப்பத்தை அவர் பிச்சு கொடுத்தார் பாத்தீங்களா, அந்த கொடுத்த செயல் எதை குறிக்கிறதா இருக்குது அப்படிங்கிற விஷயம் தான் நம்மளுடைய இன்னைக்கு பாடத்துக்கு தலைப்பு. அந்த அப்பம் அவருடைய சரீரம், அவருடைய மரணத்தின் மூலமாக நமக்கு முதல்ல அவர் என்ன கொடுத்தார் அப்படிங்கிற விஷயத்த இன்னைக்கு பாடத்துல நம்ம பார்ப்போம். அப்போ இதை குறிச்சு சகோதரர் ரசல் அவருடைய ஆறாவது வாலிமில் வந்து பாத்துட்டீங்கன்னா 618 பக்கம் நீங்க நோட் பண்ணிக்கங்க. 6வது வாலிமில் தான் இங்க நம்ம படிச்சு காட்டலாம். நீங்க நோட் பண்ணி குறிச்சு வச்சுக்கோங்க, நீங்க வீட்டுல போய் இதெல்லாம் வாசிச்சு பாருங்க. அங்க பிரதர் சொல்லியிருக்கிறார் என்ன விஷயம் சொல்லியிருக்கிறான்னு சொல்லி பாத்துட்டீங்கன்னா, முதலாவது அப்பத்தை ஏன் இயேசு கிறிஸ்து எடுத்தார், ரெண்டாவது ஏன் பாத்திரத்தை எடுத்தார், ஏன் இதை வந்துட்டு இந்த விதமான ஒரு ஆர்டர்ல அவர் சூஸ் பண்ணார் சொல்லி பார்க்கும்போது, அப்பத்தை முதல்ல பிச்சு கொடுக்கிறது நீதிமான் ஆக்கும் நிலையை குறிக்கிறதாகவும், பாத்திரத்தை இரண்டாம் முறை கொடுக்கிறது பரிசுத்தமாகுதலை குறிக்கிறதாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சகோதரர் அந்த பகுதியில குறிப்பிட்டிருக்கிறார். நீங்க வீட்டுல வாசித்து பாருங்க, பக்கம் 618 6வது வாலிமில். அப்போ நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு நமக்கு எந்த விதமான வெளிச்சம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, இதுல இருந்து நாம ஒரு 7 விதமான விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம். அதாவது இன்னைக்கு நம்ம பாக்குறது அப்பத்தை அவரு எடுத்து கொடுக்கிற விஷயத்தை மாத்திரம் பாக்குறோம். அவர் அப்பத்தை அப்படி எடுத்து கொடுக்கக்கூடிய விஷயத்துல அடங்கி இருக்கிறதான விஷயம் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, அது நீதிமான் ஆகும் நிலை இல்லைங்களா. அந்த நிலையில இருந்துட்டு ஒரு 7 விதமான ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போறோம் இன்னைக்கு பார்க்க போறோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு காரியமுமே வந்து பாத்தீங்கன்னா ஒன்னோட ஒன்னு வந்துட்டு இசைவா தான் இருக்கும். இப்ப ஒரு கோபுரம் வந்து பாத்துட்டீங்கன்னா இப்படி கூமாசியா இருக்கும், பிரமிட் எடுத்துக்கோங்க, அது எந்த சேஃப்ல இருந்து பாத்துட்டாலும் காட்சி அளிக்கிறது ஒரே விதமா இருக்கும். அதே மாதிரி இன்னைக்கு நம்ம அந்த நீதிமான் ஆக்கக்கூடிய நிலையிலிருந்து வந்து பார்க்கும்போது 7 விஷயங்கள் பார்க்க போறோம். 7 விதமான நீதிமான் ஆக்கும் வசனங்களை கொண்டு நாம இன்னைக்கு பாடத்துக்குள்ள போறோம். ஆனா இந்த 7 விதமான விஷயங்களும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் எல்லாமே ஒரே விஷயத்துல வந்து அடங்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பாடத்தின் முடிவுல வந்து நம்ம பார்க்க போறோம். அப்போ இதை குறிச்சு சகோதரர் ரசல் இந்த நீதிமான் ஆக்குதலையும் பரிசுத்தமாக்குதலையும் அந்த அப்பமும் அந்த பாத்திரமும் குறிக்குது அப்படிங்கிற விஷயத்தை குறிச்சு ரீப்ரின்ஸ் நீங்க நோட் பண்ணிக்கோங்க, பக்கம் 4:7-3 இந்த ஒரு விஷயத்த வந்துட்டு 6th வாலியிலேயே பேசியிருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லாம ரீப்ரின்ஸ்ல வந்து பாத்துட்டீங்கன்னா அந்த அப்பம் இயேசு கிறிஸ்து எடுத்து கொடுக்கக்கூடிய அந்த விதம் நீதிமான ஆக்குதலையும் அந்த பாத்திரத்தை கொடுத்த அந்த விதம் வந்துட்டு பரிசுத்தமாக்கப்படுதலையும் குறிக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது மாத்திரமல்ல நம்ம 10 வெள்ளிக்காசு பாடத்துல நம்ம பாத்துருக்கோம் இல்லைங்களா, அதுல வந்துட்டு 2 விதமான வெள்ளிக்காசு, ஒன்னு நீதிமானாகுதல் இன்னொன்னு பரிசுத்தமாகுதல். அப்போ ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா, அதாவது சபையாக அழைக்கப்பட்ட நாம இந்த நீதிமானாகக்கூடிய விஷயத்தையும் இந்த பரிசுத்தமாகுதலையும் குறிச்சு கொஞ்சம் ஆழமான தெளிவான ஒரு அறிவு கண்டிப்பா கொண்டிருக்கிறது ரொம்ப அவசியமா இருக்கு. ஆனபடினால இந்த ஒரு பாடம் வந்துட்டு நம்ம அனைவருக்குமே ரொம்ப ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம விசுவாசிக்கிறோம். அந்த பிரகாரம் நாம இன்னைக்கு பார்க்கும்போது இப்போ நீதிமான் அப்படி அப்படின்னா நம்ம இன்னைக்கு பொதுவா கொண்டுள்ள விசுவாசம் என்ன அப்படின்னு சொன்னா நாம என்ன சொல்லுவோம், நம்மளுடைய பதில் இப்போ நீதிமான் அப்படின்னு நம்மளை அன்னைக்கு தேவன் அழைக்கிறார் அப்படின்னா, அந்த நீதிமான் அப்படின்னு நம்ம இன்னைக்கு பேர் வாங்கியிருக்கிறோம் அப்படின்னா எப்படி நாம் நீதிமான் ஆனோம், நீதிமானாக இன்னைக்கு ஆயிட்டமா நம்ம என்னப்படுறோம் இல்லைங்களா. அப்போ எந்த விதமாக நாம என்னப்படுறோம் அப்படின்னு நமக்குள்ள கேள்வி வச்சோம் அப்படின்னா நம்ம என்ன ஜென்ரலா என்ன சொல்லுவோம்னா, நம்ம வாழ்க்கையில ரட்சகரை முதல்ல அறிஞ்சோம், விசுவாசம் வச்சோம், அப்புறம் அவர் நமக்கு கொடுத்த மீட்கும் பொருள் நமக்கு தெரிய வந்தது, அதன் மூலமா தேவனோட ஒப்புரவாரம். ஆனா தேவன் நமக்கு என்ன பண்ணார், ஒரு நீதியின் சால்வை உடுத்தி நம்மளை நீதிமானாக மாற்றிருக்கிறான்னு சொல்லி பார்க்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இதை குறிச்சுட்டு நம்ம தெளிவாக சொல்லும் போது நீதிமான் ஆக்கப்படுதல் அப்படிங்கிற இந்த விஷயத்தை குறிச்சு நம்ம டீப்பா பார்க்கும் போது வந்து பாத்துட்டீங்கன்னா ஜஸ்டிபிகேஷன் இல்லைங்களா, இதனுடைய வார்த்தைக்கு வேத அகத அகராதியில நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா, கன்கார்டன்ஸ்ல போய் பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஏ மேக்கிங் ஏ ரைட் ஆர் ஜஸ்ட், அதாவது ஒரு பொருள் வந்துட்டு சரியான நிலையில இல்ல அந்த பொருளை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சரிப்படுத்துறோம். சில சிறு உதாரணங்கள் உங்க மத்தியில சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டுல ஒரு அலுமினிய பாத்திரம் அல்லது பித்தளை பாத்திரம் ஏதாவது ஒண்ணு இருக்கு, அந்த பாத்திரம் வந்துட்டு நம்ம தண்ணீர் ஊத்தி வைக்கிறதுக்கு வந்துட்டு ஒத்து வரல, அதாவது அதுல ஒரு ஓட்டை விழுந்துருச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த பாத்திரம் செய்த புதுசுல எப்படி இருந்துச்சுன்னா ஒரு பரிபூர்ணமா இருந்தது. ஆனா அது ஓட்டை விழுந்ததுல இருந்து என்ன ஆக முடியும், அதுல தண்ணி ஊத்தி நம்மளால வைக்க முடியல. அப்ப அந்த நேரத்துல என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த பாத்திரத்தினுடைய ஓட்டையில மறுபடியும் அந்த அதனுடைய பீஸ் அது அலுமினியமா பித்தாலையோ ஏதோ ஒண்ணு வச்சு பத்த வைக்கிறோம் பாத்தீங்களா. அப்ப அந்த பாத்திரத்துல மறுபடியும் நம்ம என்ன பண்ணலாம், தண்ணீர் ஊத்தலாம். ஆனா அந்த பாத்திரம் பரிபூர்ணமானதுன்னு சொல்ல முடியுமா? புரியுதுங்களா பாயிண்ட்? நீங்க புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது பரிபூர்ணமான ஒரு பாத்திரத்துக்கும் ஒட்ட வைத்த ஒரு விஷயத்துக்கும் வித்தியாசம் உண்டு. அது மாதிரிதான் வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா, நாமெல்லாம் இன்னைக்கு நீதிமான்கள் ஆக்கப்பட்ட நிலை, அதாவது தேவனால் இவங்க எல்லாம் நீதிமான்கள் அப்படின்னு எண்ணப்பட்ட அந்த ஒரு நிலையில இருக்கிறமே தவிர நாம் நீதிமான்கள் அல்ல இல்லைங்களா. அப்ப ஒரு தராசு தட்டுல வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா, ஒரு பக்கம் தேவனுடைய நீதி, மறுபக்கம் மனிதனுடைய கீழ்ப்படிதல், இது ரெண்டையும் நீங்க வச்சிட்டீங்க அப்படின்னா தேவனுடைய நீதி வெயிட்டா இருக்கும் இல்லைங்களா. அப்ப மனிதனுடைய கீழ்ப்படிதல் எப்படி இருக்கும்? மேல இருக்கும். தேவனுடைய நீதி அதிகமான கனமா இருக்கும். இப்ப தேவன் இந்த இடத்துல என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த ஒரு மனுக்குளத்திலிருந்து, விழுந்து போன அந்த மனுக்குளத்திலிருந்து, இந்த பாவ சந்ததியில இருந்து நம்ம மேல அன்பு வச்சு இந்த சுவிசேஷ யுகத்துல ஒரு விசேஷ விதமான அழைப்பு அட்வான்ஸா நமக்கு மாத்திரம் கிடைச்சிருக்கு. இப்போ தேவன் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீதிமான்களோட மாத்திரம் தான் தேவன் என்ன பண்றாரு, தொடர்பு வைக்கிறார். அப்போ அநீதிமான்கள் கூட தேவன் தொடர்பு வைக்க முடியாது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, தேவன் அவர் கண் முன்பாக இருக்கிற அந்த முதல் அந்த நீதியை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு அவருடைய அன்பினாலும் பாசத்தினாலும் நம்ம என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த ஏறி இருக்கிற தராசு தட்டுல இவருடைய நீதியை கொஞ்சம் எடுத்து என்ன பண்ணிட்டாரு, இந்த இடத்துல வச்சிட்டார். அப்ப தேவன் அவருடைய நீதியை எடுத்து இந்த தராசு தட்டுல வச்சது நிமித்தம் நமக்கு கிடைச்சதுதான் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் மீட்கும் பொருள் இல்லைங்களா. இந்த பிரகாரமாக தான் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாத்துட்டீங்கன்னா, நீதிமானாக இன்னைக்கு ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஆக ஒரு பொருள் பரிபூர்ணமா இருந்தா தான் அது பரிபூர்ண நிலைன்னு சொல்ல முடியும். நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னா, பத்த வச்ச மாதிரி ஒட்ட வச்ச மாதிரி இருக்கிறோம். இப்ப அதை குறிச்சு நம்ம டீட்டெயிலா என்ன நம்ம பார்க்க போறோம். அப்ப வந்து பார்க்கும்போது இந்த விதமான சில உதாரணங்கள் மூலமாக நம்ம பாக்குறோம். ஆனா இன்னைக்கு 1000 ஆண்டு அரசாட்சியில உயிர்த்தெழுதல வரக்கூடிய மற்ற ஜனங்களுடைய நிலையை வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா, அவங்க வரும்போது எப்படி வரப்போறாங்க, பரிபூர்ண ஒரு தேகத்தோட வரப்போறாங்க. ஆனா சிந்தையில அவங்க எப்படி இருப்பாங்க, குறைவுபட்ட ஒரு நிலையில தான் இருப்பாங்க இல்லைங்களா. சிந்தையில அவங்க வந்துட்டு குறைவுபட்ட நிலையில தான் இருப்பாங்க. அவங்களும் முழுமையான ஒரு நீதிமான் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல சொல்லிட முடியாது. ஆனா நமக்கு எப்படின்னு சொல்லி வந்து பாத்துட்டீங்கன்னா, ஆரம்பத்துல சிந்தையிலும் சரி சரீரபூர்வமாகவும் சரி நம்ம எப்படி இருக்கிறோம், இப்போ குறைவுள்ளவங்களாகவே இருக்கிறோம். ஆனபடினாலே நம்ம நம்மளை நீதிமானாக்கக்கூடிய இந்த விஷயம் ஒரே நேரத்தில் நடந்துடுற விஷயம் இல்லை இல்லைங்களா. நம்ம என்ன நினைச்சோம் அப்படின்னா, நாம் இன்னைக்கு நீதிமான்கள் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, இந்த நீதிமான் ஆக்கப்பட்ட நிலை வந்துட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் மாத்திரம் கிடையாது. கிறிஸ்தியஸின் மூலம் மற்ற விசுவாசத்தினால ஞானஸ்தான உடன்படிக்கையின் மூலமாக நீதியின் சால்வையை தேவன் நம்ம மேல அணிவிச்சிட்டார் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த நீதிமான் ஆக்கப்பட்ட நிலை நம்ம கூட மரணம் வரைக்கும் தொடர்ந்து வந்துரும் அப்படின்னு கிடையாது. எப்ப வேணாலும் என்ன ஆகலாம், அது மிஸ் ஆகி போகலாம். என்ன விஷயம் அப்படின்னா, தேவனுடைய கரத்துக்குள்ள அடங்கி இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு அந்த மேல என்ன இருக்குமோ, அந்த நீதியின் சால்வை எப்பவும் இருக்கும். சப்போஸ் அது மிஸ் ஆகலாம். ஆனா நல்லா சிந்திச்சு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு உண்மையான ஒரு நீதிமான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேர் வாங்கிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து பரிபூர்ணமான ஒரு நீதிமானா நமக்குள்ள எப்பயுமே அந்த நிலை எப்படி இருக்கணும், ஸ்டாண்டர்டா இருக்கணும். ஆனா வந்து பாத்துட்டீங்கன்னா, நாம மாம்சத்துல இன்னைக்கு எப்படி இருக்கிறோம், குறைவுள்ளவங்களா இருக்கிறோம். ஆனா தேவன் கூட இப்ப இந்த சுவிசேஷ யுகத்துல அவருடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தின் மூலம் அவருடைய அடிச்சூடுகளை பின்பற்றி போறதுக்காக யார் கூட நம்ம இப்ப தொடர்பு வைக்கணும், தேவன் கூட தொடர்பு இருந்தா தான் கண்டிப்பாக அந்த உறவுல நம்ம இந்த ஓட்டத்துல சக்சஸ் ஆக முடியும். அதனால தேவன் இரக்கத்தினால் நம்மளை பார்த்து என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னா, மனுக்குளத்துக்கெல்லாம் பரிபூர்ண மேனி கொடுத்து அவங்களுக்கு சத்தியம் கொடுக்கப்பட போகுது. அங்க அவங்க பரிபூர்ணத்தை அடையும் போது அந்த ஒரு நிலை, அதாவது ஆதாம் ஆரம்பத்தில் இருந்தார் பாத்தீங்களா, அந்த நிலை தான் ஒரு நீதிமான் நிலை, சுத்தமான ஒரு நீதிமான் நிலைன்னு சொல்ல முடியும். ஆனா இன்னைக்கு நாம இருக்கிறது அந்த மாதிரியான ஒரு நீதிமான் நிலைன்னு சொல்ல முடியாது. அப்ப தேவன் அதை என்ன பண்ணிருக்கிறாரு, கிருபையின் மூலமாக இரக்கத்தின் மூலமாக என்ன பண்ணிருக்கிறாருன்னா, அதை சரி செஞ்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இதை குறிச்சு நீங்க 6வது வாளியம் நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க, பக்கம் 115. அதுல நடு பகுதியில நீங்க போய் வாசிச்சு பாத்தீங்க அப்படின்னா, பிரதர் டீட்டெயிலா எழுதியிருக்கிறாரு, அதாவது மனுக்குளம் முழுவதும் விழுந்து போன ஒரு சூழ்நிலை இருக்கிறாங்க. ஆனா இருதயத்துல எப்படியாவது தேவன் கூட ஒப்புரவாகணும், அந்த ஒரு பக்தி வைராக்கியம் உள்ளவங்க சிலர் ஆதங்கப்பட்டு இருக்கிறாங்க. இவங்களுடைய ஒரு சூழ்நிலையை உணர்ந்து தேவனே என்ன பண்ணிருக்கிறாருன்னா, ஒரு திட்டத்தை வகுத்து நமக்காக இந்த ஒரு நீதிமானாக்கப்படுதல் நிலை கொடுத்திருக்கிறாரு. ஆனா இது உண்மையான ஒரு நீதிமான் அப்படின்னு நம்மள சொல்லிட முடியாது. இது ஜஸ்ட் தேவனால் நீதிமானாக பாவிக்கப்பட்ட ஒரு நிலை அல்லது நினைக்கப்படுதல் அப்படின்னு சொல்லி தெளிவாவே இந்த நடு பேஜ்ல கொடுத்திருப்பாரு. நீங்க 6வது வாளியம்ல பக்கம் 115 நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க, நீங்க தனியாக வாசிச்சு பார்க்கலாம். இப்போ ஒரு வசனம் படிங்க, ஏசாயா 61வது அதிகாரம் வசனம் 10.
என் தேவனுக்கு
பாத்தீங்களா, ரட்சிப்பின் வஸ்திரத்தை தேவனே நமக்கு உடுத்தி நீதியின் சால்வையை நமக்கு தரித்திருக்கிறார். இப்போ இந்த ஒரு நீதியின் சால்வை, ரட்சிப்பின் வஸ்திரம் நமக்கு கிடைச்சதன் மூலமாக நாம எந்த ஒரு காரியத்திற்கு நீங்களாக நினைக்கிறோம், கேள்வி உங்களுக்கு புரியுதுங்களா? அதாவது தேவன் நம் மீது ரட்சிப்பின் வஸ்திரத்தை இன்னைக்கு உடுத்தி நீதியின் சால்வைய போத்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது எந்த ஒரு காரியத்துக்கு நம்ம நீங்களானவர்களாக நினைக்கிறோம்? சிம்பிளா தான், அதாவது ஆக்கினை தீர்ப்புக்கு நமக்கு நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கோம், விலகுனவங்களா இருக்கிறோம். ஆக்கினை தீர்ப்புனா என்ன? கொஞ்சம் இந்த ஹால விட்டு வெளியே போய் நின்று பாருங்க, நமக்கு புரியும், எல்லாத்துக்குமே புரியும். அதாவது இன்னைக்கு உலக ஜனங்கள் எல்லாரும் மீண்டும் எந்த விதமான ஒரு ஆக்கினை தீர்ப்பு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து பாத்துட்டீங்கன்னா, காலையில வீட்டை விட்டு புறப்பட்டு வந்தா சாயந்தரம் அவங்க வீட்டுக்கு போவாங்களா அப்படிங்கறது சந்தேகம் இல்லைங்களா? எந்த நேரத்திலும் அவங்களுக்கு மரணம் எப்படியும் வரலாம் இல்லைங்களா? எல்லாம் அவங்களுக்கு நடக்கலாம். ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும், தேவனால் நீதிமான்களாக எண்ணப்பட்ட நம்மளை பொறுத்த வரைக்கும், ஒரு முடி கூட தேவனுடைய பர்மிஷன் இல்லாம என்ன ஆகாதுங்க, உதிராதுன்னு சொல்லி நம்ம பாத்துருக்கோம். அப்போ இந்த விதமான ஒரு ஆக்கினை தீர்ப்புக்கு இந்த நீதியின் சால்வைய தேவன் நம்ம மேல என்ன பண்ணிட்டாரு, போத்துனதன் மூலமாக இந்த ஆக்கினைக்கு நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், நீங்களானவர்களாக இருக்கிறோம். அப்போ இந்த ஒரு நீதியின் வஸ்திரம் நமக்கு எது வரைக்கும் தேவைப்படுதுங்க? நம்ம நீதிமானாக்கப்பட்ட நிலை அந்த ஸ்டார்டிங்கோட முடிஞ்சு போற விஷயம் இல்ல இல்லீங்களா, நம்மளுடைய மரணம் வரைக்கும் தொடரு. இன்னமும் நம்ம மரணம் வரைக்கும் அந்த பரிபூர்ணமான நீதிமான்கள் இல்லை அப்படிங்கறத இன்னொரு வசனத்தின் மூலமா நம்ம ப்ரூவ் பண்ணலாம். 1 கொரிந்தியர் 15 வசனம் 43 கூட படிக்கலாம்.
கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும் மகிமையுள்ளதாய் எழுந்திருக்கும், பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும் பலம் உள்ளதாய் எழுந்திருக்கும்.
இந்த வசனத்தை வந்துட்டு நம்ம அநேக முறை படிச்சிருப்போம் இல்லீங்களா, அது நம்ம எதை பத்தி தான் சிந்திச்சிருப்போம் அப்படின்னா, நம்மளுடைய உயிர்த்தெழுதல், மகிமையின் உயிர்த்தெழுதலை பத்தி பேசக்கூடிய ஒரு வசனம் தான். ஆனா நல்லா சிந்திச்சு பாருங்க, நாம மறிக்கும் போது எப்படி மறிக்கப்படுறோம் பாருங்க, கனவீனமாக, புரியுதுங்களா? ஒரு பரிபூர்ண நீதிமானாக நீங்க மறிப்பீங்கன்னு சொல்லப்பட்டிருக்குதா? கனவீனம்னா என்ன அர்த்தம்னா, நம்ம பரிபூர்ண நிலைய எட்டல, அதாவது சரீர ரீதியாக கனவீனமாக விதைக்கப்படுது, கனமுள்ளதாக எழுந்திருக்கு. அப்படின்னா மாம்ச பலகீனத்துல நம்முடைய சரீரம் இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையில நம்ம நீதிமான்கள் அக்மார்க்கு பண்ண முடியாது. ஆனா சிந்தையில தான் நம்ம எப்படி பண்றோம், அந்த ஒரு பரிபூர்ணத்தை எட்டுறோம். அப்ப நம்ம அந்த சரீரத்துல வைக்க முடியாதுன்னா தேவன் என்ன பண்றாரு, அந்த ஒரு அழியாமை இல்லைங்களா, அந்த வேற சரீரத்தை நமக்கு கொடுக்கிறாரு. ஆக இந்த நீதியின் சால்வை அப்படிங்கிறது நாளுக்கு நாள் நமக்குள்ள என்ன ஆகும், அடிக்கடி சிறு சிறு தவறுகளால கரைப்படும். ஆனா மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும், போய் தினசரி ஜெபத்தின் மூலமாக, அது மாத்திரமல்ல வருடம் ஒருமுறை அந்த பஸ்காவின் மூலமாக நம்ம சுத்திகரித்துக் கொண்டே இருக்கிறோம். அதனாலதான் அப்ப நம்ம ஒரு முறை நீதிமான்கள் சுத்தமாக ஆக்கப்பட்டாச்சு அப்படின்னா அடிக்கடி நம்ம கரைபட வேண்டிய அவசியமே இருக்காது. அப்ப நம்ம மரண பரியந்தம் எப்படிதான் இருக்கிறோம் அப்படின்னா, கனவீனம் உள்ளவர்களாக இருக்கிறோம் சொல்லி பாக்குறோம். இப்ப இந்த விதமான ஒரு அடிப்படையில தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, அந்த 7 ஆர்டர் நம்ம பார்க்க போறோம். அப்ப இந்த 7 ஆர்டர் நம்ம பார்க்கும் போது இது 1:1 தொடர்புடையதாக இருக்கும். ஆனா விஷயம் ஒரே விஷயம் தான் நம்ம பேசிட்டு இருக்கிறதுன்னு சொல்லி பாக்குறோம். அப்போ முதலாவதாக 7 தலைப்புகள், அதாவது 7 விதமான காரியங்களுடைய தலைப்புகள் நான் உங்கள்ட்ட சொல்லிடுறேன். முதல்ல இலவச கிருபையினால் நீதிமான் ஆக்கப்படுது. ரெண்டாவது வந்து பாத்துட்டீங்கன்னா, ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நீதிமான் ஆக்கப்படுதல். மூன்றாவது வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா, அவருடைய உயிர்த்தெழுதலினால் நீதிமான் ஆக்கப்படுதல். நாலாவது வந்து பாத்துட்டீங்கன்னா, விசுவாசத்தினால் நீதிமான் ஆக்கப்படுதல். அஞ்சாவது வந்து பாத்தீங்கன்னா, கிரியையினால் நீதிமான் ஆக்கப்படுதல். ஆறாவது காரியம் வந்து பாத்துட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினால் நீதிமான் ஆக்கப்படுதல். 7வது காரியம், தேவனால் நீதிமான் ஆக்கப்படுதல். இப்ப இந்த 7 விஷயங்களையும் நாம ஒவ்வொன்றாக நம்ம தியானிக்க போறோம். முதலாவதாக நாம இலவச கிருபையினால் நீதிமான் ஆக்கப்படுதல் அப்படிங்கறதுக்கு உண்டான வசனம் ரோமர் 3 அதிகாரம் வசனம் 24 படிக்கலாம். பாருங்க, முதல்ல நமக்கு நீதிமான் அப்படிங்கிற அந்த ஒரு சால்வை, அந்த ஒரு போர்வை நமக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னு சொல்லி வந்து பாத்துட்டீங்கன்னா, நம்ம நீதியின் வஸ்திரம் நமக்கு எப்படி கிடைச்சிச்சுன்னா, உடனே சொல்லுவோம் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுடைய மீட்கும் பொருள், அவர் நமக்காக பட்ட பாடுகள், சிந்தின ரத்தம், எல்லாமே நம்ம சொல்லலாம். ஆனா இந்த ஆர்டர்ல, இந்த 7 விதமான காரியத்துல முதல் ஸ்தானம் எந்த விஷயம் வகுக்குதுன்னு சொல்லி வந்து பாத்துட்டீங்கன்னா, நீங்க இன்னைக்கு நீதிமான் அப்படின்னு பாவிக்கப்படுறது முக்கிய நோக்கம், முதல் காரணம், ஸ்பெஷல் என்னன்னு சொல்லி வந்து பாத்துட்டீங்கன்னா, எந்த விதமான கைமாறும் தேவன் உங்கள்கிட்ட எதிர்பாராம, இது வந்துட்டு இப்படி ஆதாமுடைய மனுக்குளம் வந்துட்டு இந்த மாதிரி கெட்டு போயிடுச்சு, இவங்களுக்கு வந்துட்டு மறுபடியும் ஒரு நீதியின் சாலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தேவனுக்கு ஏதாவது கட்டாயம் இருக்குதுங்களா? நம்மள அப்படி கூட என்ன பண்ணிருக்கலாம், விட்டுருக்கலாம். அப்ப தேவனா பார்த்து ஈவு இறக்கப்பட்டு கொடுத்த ஒரு விஷயம் தான் இலவச கிருபை. அப்ப இன்னைக்கு நம்ம நீதிமான் அப்படிங்கிற அந்த ஒரு போர்வைக்குள்ள நடமாடுறோம் அப்படின்னா, இதுக்கு முதல் விஷயம் முழு பங்கு யாருக்கு தான் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா இலவசமாய் பெற்ற தேவனுடைய அந்த ஒரு கிருபை இல்லைங்களா. அவருடைய கிருபை நமக்கு கிடைச்சதுனாலதான் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண முடியுது, சபை ஜனங்கள் மத்தியில கூட முடியுது, மகாபரிசுத்த சத்தியத்தை பத்தி நம்மளால கேட்க முடிஞ்சு. குமாரனே என்ன சொல்றாரு, தேவன் உங்களை இழுத்துக் கொள்ளாவிட்டால் நீங்க என்னிடத்துல வர முடியாது இல்லீங்களா. அப்ப அவரே நம்ம சொல்லியிருக்கிறார். அது மாத்திரம் வந்து இன்னைக்கு சகல விதமான ரகசியங்களையும் நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம். எல்லாத்துக்கும் காரணம் என்ன, இன்னைக்கு பாருங்க, விழுந்து போன மற்ற மனுக்குல ஜனங்கள் இருந்து பாருங்க, நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஸ்லாக்கியம், நமக்கு கிடைத்திருக்கிற இந்த ஒரு பாக்கியம் யாராவது வெளியில நின்று பேசிட்டு இருக்கிறாங்களா? எதுவுமே இல்ல. இன்னைக்கு எல்லா விதமான ரகசியத்தையும் இன்னைக்கு விழுந்து போன பாவ நிலையில இருந்த நம்மளை கூப்பிட்டு தேவன் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறாருன்னா, இதுக்கு முதல் முக்கிய காரணம் முக்கிய நோக்கம் என்னன்னு சொல்லி பாத்துட்டீங்கன்னா, இலவசமாய் அவருடைய கிருபை நம்ம வாழ்க்கையில கிடைச்சதுதான். இத குறிச்சு சகோதரர் ரசல் 6வது வாலியம்ல 118 பக்கத்துல பேசியிருக்கிறாரு. அந்த சில வார்த்தைகளை மாத்திரம் நான் உங்ககிட்ட படிச்சு காட்டுறேன், நீங்க வீட்டுல போய் டீட்டெயிலா படிச்சு பாருங்க. அவருடைய சொந்த புண்ணியத்தினால் மற்றும் கிருபையின் நிமித்தம் நாம் சிருஷ்டிக்கப்படும் முன்பாக நம்முடைய வீழ்ச்சியை முன்னறிந்து அவர் நம்மேல் இரக்கம் வைத்து பூமியை அஸ்திபாரப்படுத்தும் முன்னமே யாரை ஒப்பு கொடுத்தார்? அங்க ஒரு ஆடு அடிக்கப்பட்டது ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம் பாத்தீங்களா. அதாவது நம்மளுடைய வீழ்ச்சியை குறிச்சு பூமியெல்லாம் அஸ்திபாரப்படுத்தாததுக்கு முன்னாடி தேவன் என்ன பண்ணிட்டாரு, அறிஞ்சவரா இருக்கிறார். அப்ப அந்த இலவசமான கிருபை நம்ம விழுந்து போனதுக்கு அப்புறம் கிடைக்கலங்க, நம்ம விழுந்து போகாததுக்கு முன்னமே தேவன் என்ன பண்ணிட்டார், நம்மளுக்காக பிளான் பண்ணி வச்சிட்டார். இப்போ நீதியின் சால்வை அப்படின்னு நமக்கு ஒண்ணு கிடைச்சிருக்கு. சர்வ வல்லமையில தேவன் கூட ஜெபத்துல இன்னைக்கு தொடர்பு வைக்கிறோம், அவருடைய வேலையெல்லாம் செய்யறோம், அவருடைய பரிசுத்தவான்கள் மத்தியில நாம எல்லாம் கூடுறோம் அப்படிங்கறதுக்கு ஒரு முக்கிய காரணம் யாருங்க, முதல் முதல்ல வந்து பாத்துட்டீங்கன்னா நீதிமானாக்கப்படுதில்ல, முதல்ல இலவசமான கிருபையினால் நாம நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ நாம பஸ்காவை அனுசரிக்கும் போது அப்பம் நம்ம மத்தியில கடந்து வரும்போது நம்ம எந்த ஒரு சிந்தை, இந்த ஏழு சிந்தை நம்ம பாக்குறோம் இல்லீங்களா. இந்த ஏழு சிந்தையில முதல் படி வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா, கர்த்தரா இயேசு கிறிஸ்து பிச்சு கொடுத்த அந்த அப்பம், ஒரு சரீரம் பிச்சு கொடுத்த அந்த அப்பம் வந்து பாத்துட்டீங்கன்னா நீதிமானாக்கக்கூடிய விஷயத்தை குறிக்குதுன்னு சொல்லி பாக்குறோம். அதுல இந்த ஏழு விஷயத்தையுமே நம்ம அந்த பஸ்காவை அனுசரிக்கும் போது இதை மைண்ட்ல வச்சுட்டு போய் அந்த அனுசரிக்கிற நேரத்துல நின்னோம் அப்படின்னா, அது நம்மளுடைய சிந்தனைக்கு ரொம்ப அந்த நேரத்துல ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் அந்த நேரத்திற்கு. அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம மத்தியில அப்பம் கடந்து வரும், அதை வந்துட்டு ஒரு கோதுமையாக, அது ஒரு அப்பமாக இல்லீங்களா, அந்த பேசிக் அறிவை மாத்திரம் நம்ம யூஸ் பண்ணி அதை பார்க்காம இப்ப இன்னைக்கு நம்ம உங்கள் மத்தியில பேசிட்டு இருக்கிறதான அந்த ஒரு ஏழு காரியத்தையும் அந்த நேரத்துல நீங்க கம்பேர் பண்ணி நினைச்சு பார்க்கணும். அதுல நீங்க ஃபர்ஸ்ட் நினைக்க வேண்டிய விஷயம், சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்மளுக்காக பாராட்டின இலவச கிருபையினாலதான் இன்னைக்கு அவருடைய குமாரனுடைய மரணத்தை நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், தெரிவிச்சுட்டு இருக்கிறோம், நினைவு கூறுறோம். அது மாத்திரமல்ல அந்த அப்பத்துல நாம என்ன பண்றோம், நமக்கும் கூட பங்கு இருக்குங்கிற ஒரு விஷயத்தோட அந்த ஒரு பயபக்தியோட நாம என்ன பண்ண போறோம்னா, அந்த ஒரு பஸ்கா அப்பத்தை நாம பானம் பண்ண போறோம். இப்ப இரண்டாவது விஷயத்துக்கு நாம போகலாம். ரோமர் 5 அதிகாரம் வசனம் 9. பாருங்க, விஷயம் எல்லாம் ஒண்ணுதான், நீதிமானாக்கப்படுதல் தான், இது நம்ம லைஃப்ல தொடர்ற ஒண்ணு. ஆனா இங்க என்ன வசனம் சொல்லப்பட்டிருக்குன்னா, ரத்தத்தினால் நீதிமான் ஆக்கப்படுதல். பாருங்க, ஒருவேளை ரட்சகராய் இயேசு கிறிஸ்து நமக்காக மரிக்கலை அப்படின்னா, ரத்த சிந்தல அப்படின்னா நாம இன்னைக்கு நீதிமான்கள் ஆக்கப்படுவோமா இல்லீங்களா? அப்ப நீதிமான ஆக்கப்படுறதுக்கு முக்கிய காரணம் நம்ம முதல்ல பார்த்தோம், தேவனுடைய இலவசமான கிருபை. ஆனால் இதை எதன் மூலமாக தேவன் நடைமுறைப்படுத்துறாருன்னா, தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்ததன் மூலமாக, அவர் ரத்தம் சிந்தினதன் மூலமாக நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கிறோம். அந்த ரத்தம் இல்லாம நம்ம போய் நிக்க முடியுமா? இன்னைக்கு நம்ம எல்லாம் பெரிய பெரிய பாவங்கள் செஞ்சுட்டு போய் தேவ சமூகத்தின் முன்னாடி நிக்கும் போது தேவன் நம்மளை எப்படி பாக்குறாருன்னா, அந்த கல்வாரி சிலுவையின் காட்சியை முன்னாடி வச்சுட்டு நம்மளை பின்னாடி வச்சு பாக்குறாரு இல்லீங்களா. ஒருவேளை நம்மளை முன்னாடி வச்சுட்டு கல்வாரி சிலுவையை பின்னாடி வச்சாருன்னா என்ன ஆகும், கண்டிப்பா நாம அந்த நீதிமான் நிக்க முடியாது. அப்போ ரத்தத்தினால் நீதிமான் ஆக்கப்படுதல் ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் தேவன் நமக்கு கொடுத்தது இல்லீங்களா. இலவசமா கிருபை, அது தேவனுடைய முழு பிளானும் அதுல அடங்குது. ஆனால் ரத்தத்தினால் நீதிமானாக்கப்படக்கூடிய ஒரு விஷயம், தேவன் நமக்காக பாராட்டின இரக்கத்துல ஒரு உச்சகட்டம் இல்லீங்களா, தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அவர் நமக்கு கொடுத்தார். அப்போ அந்த அப்பம் நம்ம மத்தியில கடந்து வர போகும்போது இரண்டாவதாக நம்ம சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம், அந்த அப்பத்தின் வடிவுல நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவுடைய அந்த அடிக்கப்பட்ட சரீரம் நம்ம கண் முன்பாக வரணும். இந்த அப்பத்தை நம்ம ஈஸியா பிக்கிறோம், பங்கு போட்டுக்கிறோம். ஆனா இந்த அப்பத்துக்கு நிஜமாக இருந்த அவருடைய சரீரம் நமக்காக எப்படி 2000 வருடத்துக்கு முன்பாக பங்கு போடப்பட்டது இல்லைங்களா, அது கிழித்தது இல்லைங்களா, அடிச்சு நொறுக்கப்பட்டது, எந்த விதமான பாடுகளுக்குள்ள போனார் அப்படிங்கறத அது அப்பமாக நம்ம நினைச்சு பார்க்காம அப்பம் நம்ம மத்தியில கடந்து வரும் பொழுது இரண்டாவதாக நீதிமானாக்கப்படக்கூடிய கிருபை அவருடைய ரத்தத்தின் மூலமாக நமக்கு கிடைத்தது அப்படிங்கறத நாம என்ன பண்ண முடியும், அந்த நேரத்துல நினைவு கூர்ந்தா தான் அந்த ஒரு பயபக்தியின் சிந்தையோட நம்ம என்ன பண்ண முடியும், இந்த பஸ்காவை அனுசரிக்க முடியும் இல்லைங்களா. ஒன்னியோவான் 5 வசனம் 12 படிங்க. பாருங்க, அப்ப அந்த ரத்தத்தை எது வரைக்கும் நாம விசுவாசிக்கிறோம், குமாரனை எந்த அளவுக்கு நாம நேசிக்கிறோம், அவருடைய மீட்கும் பொருள் மூலமாக கிடைத்த அந்த ஒரு மரணத்தின் மூலமாக நமக்கு கிடைத்த ஜீவனை எந்த அளவுக்கு நாம தக்க வச்சுக்கிறோம் அப்படின்னா அவருடைய ரத்தத்தின் மேல உள்ள விசுவாசம் தான். அந்த விசுவாசம் இறுதி வரைக்கும் நமக்குள்ள தொடர்ந்தா தான் நமக்குள்ள என்ன ஆகும், அந்த ஒரு ஜீவன் இருக்கு. அப்போ இன்னைக்கு பஸ்கா அனுசரிக்க போறோம் அப்படின்னா அந்த நேரத்துல இரண்டாவதாக இன்னைக்கு நாம நீதிமானாக நிக்கிறது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுடைய அந்த சிலுவை மரணத்தின் மூலமாக ரத்தத்தினால் நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கோம், நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு அந்த நேரத்தில் கண்டிப்பாக நமக்குள்ள இருக்கணும். இப்போ மூன்றாவது காரியத்துக்கு நம்ம கடந்து போகலாம். ரோமர் 4 வசனம் 25.
அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக்கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார்.
பாருங்க, இப்ப நம்ம நீதிமான் ஆகிட்டு இருக்கோம், ஒரே விஷயம் தான் பார்த்துட்டு இருக்கோம், ஆனா நாம நீதிமான்கள் ஆகிறதுக்காக அவர் எழுப்பப்பட்டிருக்கிறார். இந்த விஷயம் புரிஞ்சுக்கணும் நம்ம நல்லா. இயேசு கிறிஸ்து உயிர் தரவில்லை அப்படின்னா நாம நீதிமான்களாக இன்னைக்கு தேவன்கிட்ட நெருங்க முடியுமா, நீதிமானாக ஆகப்பட்ட நிலையில நம்ம இருக்க முடியாது இல்லைங்களா. என்ன விஷயம் சொல்லி பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளுக்கும் தேவனுக்கும் நடுவில் மீடியேட்டரா யார் இருக்கிறது, அவர் தான் இருக்கிறார். இன்னைக்கு அவர் நாமத்துல தான் நம்மளால என்ன பண்ண முடியுது, அது மாத்திரமல்ல மனுக்குலத்துக்கும் தேவனுக்கும் சமாதானத்தை உண்டு கொண்டு மாக்கின அவர் மேல் விழுந்தது. இன்னைக்கு பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசத்துல உட்கார்ந்து நமக்காக நாளுக்கு நாள் பரிந்துரை செய்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை அவர் உயிர் தள்ளல அப்படின்னா இந்த நீதிமானாகுதல், அதாவது பரிந்து பேசுதல், ஒப்புரவாகுதல், தேவனுக்கும் மனுஷனுக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடிய எந்த ஒரு வேலை யார் செஞ்சிருப்பாங்க. அப்ப கண்டிப்பா பஸ்கா அன்னைக்கு நம்ம மத்தியில அப்பமும் அந்த பாத்திரமும் கடந்து வரும்போது மூன்றாவதாக நாம நினைக்கக்கூடிய சிந்தனை என்னன்னு சொல்லி வந்த பாத்தீங்கன்னா, முதல்ல இலவச கிருபையினால் நாம் அந்த இடத்துல நிக்கிறோம், இரண்டாவதாக இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தினால் நாம் அந்த இடத்துல அந்த பாத்திரத்துல நம்ம பங்கு பெறுறோம், மூன்றாவதாக இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார் எனக்காக மறித்து அவர் அஜாக்கிரதையா இருந்தாருன்னா என்ன இருந்திருக்கும் இல்லைங்களா, உயிர் தெழுதலே இருந்திருக்காரு. ஆனா அவர் சக்சஸ்ஃபுல்லா அவருடைய ஜீவியத்தை ஓட்டி முடிச்சு தேவனுக்கு முழுக்க முழுக்க கீழ்ப்படுதலை காமிச்சதுனால தேவன் அவரை உயிரோட எழுப்பினார். அவர் உயிர் தெழுந்ததன் மூலமாக இன்னைக்கு வரைக்கும் நமக்காக என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, நமக்காகவும் சரி வரப்போகிற ராஜ்யத்துல வரப்போகிற எல்லாருக்காகவும் சரி பருந்து பேசிட்டு இருக்கிறார். அது மாத்திரமல்ல விழுந்து போன தூதர்களுக்கும் கூட அவர் மூலமாக மன்னிப்பு உண்டு இல்லீங்களா. அப்படி பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து உயிர் தெழல அப்படின்னா நமக்கு அந்த நீதிமான் அப்படிங்கிற அந்த ஒரு சால்வை கிடைச்சிருக்க, அந்த ஒரு சிந்தனையை அந்த நேரத்துல நாம நினைக்க கடமை பெற்றுகிறோம். நாலாவது காரியத்துக்குள்ளாக நாம கடந்து போகலாம். ரோமர்
5:1.
இப்போ விசுவாசத்தினால் என்னவாகப்பட்டிருக்கிறோமா, விசுவாசம் அப்படிங்கும் போது நம்ம எல்லாருக்குள்ளயுமே ஒரு விதமான பிளாஸ்பெக் ஞாபகத்துக்கு வரணும். இப்போ நம்ம வாழ்க்கையில விசுவாசம் அப்படிங்கிறது எந்த நிலையில எந்த ஒரு சூழ்நிலையில எந்த நேரத்துல தேவன் நமக்கு கொடுத்தார், கண்டிப்பாக தெரிந்து கொள்ளப்பட்ட நிலையில நமக்கு விசுவாசம் வரல. எப்போ இயேசு கிறிஸ்துவை இரட்சகர் உங்களுக்காக எத்தனையோ கூட்டத்துல நம்ம பாக்குறோம் பாருங்க, பஸ் ஸ்டாண்ட்ல ரோட்டு ஓரத்துல போயிட்டு இருப்போம், ஒரு நச்செய்தி கூட்டம் நடந்துட்டு இருக்கோம், இதோ உங்களுக்காக அடிக்கப்பட்டார்னு ஒரு பாஸ்டர் வந்துட்டு ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டு இருப்பாங்க. அந்த சத்தம் காதல கேட்டு போய் எத்தனையோ பேரு அதனால ஈர்க்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கிறவங்களா இருக்கிறாங்க. நாமலாம் கூட அந்த மாதிரி வந்தவங்க தான், இயேசு கிறிஸ்து உங்களுக்காக மறிச்சார் அப்படிங்கிற விஷயத்த கேள்விப்பட்ட விசுவாசம் வைக்கிறது இல்லீங்களா, அதாவது அந்த ஸ்டார்டிங். அப்போ நல்லா சிந்திச்சு பாருங்க, நாம அந்த ஒரு ஆர் அப்படிங்கிற ஒரு மரண நிலையில இருந்தவங்க எல்லாருமே இல்லீங்களா. அப்ப இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் நம்ம வாழ்க்கையில எந்த நேரத்துல எந்த ஒரு நிலையில வந்தது அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கும் போது அவர் நமக்காக ரத்தம் சிந்திட்டார், இவர் மூலமாக நமக்கு மீட்பு உண்டு. அதாவது பெயர் சபையில உள்ளவங்க இன்னைக்கு சத்தியம் பேசல அப்படின்னாலும் கூட அவங்க ஒரு முக்கியமான வேலையை ஒன்னு செய்யறாங்க, என்னன்னா இரட்சகராக இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை அவங்க என்ன பண்றாங்க தெரிவிக்கிறாங்க, அவர் உயிர்த்தார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரிவிக்கிறாங்க, அவர் உங்களுக்கு இரட்சகர் அப்படிங்கிற உண்மையும் கூட என்ன பண்ணிடுறாங்க சொல்லிடுறாங்க. ஆனா மீட்கும் பொருளை குறிச்சோ ராஜ்யத்தை குறிச்சோ அவங்களுக்கு தெரியல. நாம எல்லாரும் கூட முதல்ல இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில ஏத்துக்கொள்ளும் பொழுது அந்த கல்வாரி சிலுவையின் காட்சி கண்டிப்பா நம்ம எல்லாத்தையுமே என்ன பண்ணிருக்கோம், மனசை பாதிச்சிருக்கும். ஓஹோ, நமக்காக ஒரு நம்மளுடைய பாவத்துக்காக ஒரு அடிக்கப்பட்டாரா அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டேஜ்ல நம்ம என்ன பண்ணிருப்போம், அந்த ஒரு விசுவாசத்திற்குள்ளாக வந்திருப்போம். அப்போ அந்த விசுவாசத்திற்குள்ளாக வரும்போது நாம எந்த நிலையை அடையிறோம், எல்கோடு பரிபூர்ண ஒரு நிலையை குறிக்கக்கூடியதா இருக்கு. ஆனா அந்த பரிபூர்ண நிலை ஆதாமுக்கு தான் முழுமையான ஒரு பரிபூர்ணத்தை நம்ம சொல்ல முடியும். நாம விசுவாசத்தில் பரிபூர்ணமா ஆபிரகாம் இருக்கார் இல்லைங்களா, அந்த ஒரு ஸ்டேஜ்ல நாம இந்த கோட்ல வர்றோம் இல்லீங்களா. அது மாத்திரம் இல்ல, அதுக்கப்புறம் நாம எந்த நிலையை குறிக்கப்படுறோம், எம் இல்லீங்களா, அதாவது ஆவினால் ஜெனிப்பிக்கப்பட்ட நிலை. இங்க இருந்து நம்ம சொல்லணும் அப்படின்னா, நாமும் மரண நிலையில இருந்தோம், இங்க இருந்து உயர்த்தப்பட்ட எங்க வந்தோம், விசுவாசம் பிரகாரம் இல்லீங்களா. சாரி, அதாவது இன்னைக்குள்ள பேசபை ஜனங்கள் எல்லாருமே எங்க நிக்கிறாங்க, இந்த ஒரு பிரகாரத்துல நிக்கிறாங்க. நம்மளுடைய நிலை இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா, அந்த எம் ஆவினா ஜெனிப்பிக்கப்பட்ட நிலை, அதை கடந்து இன்னைக்கு நம்ம இந்த ஓட்டத்துக்குள்ள இந்த ஒரு இடத்துக்குள்ள இருக்கும். ஆனா இன்னும் நம்ம மகா பரிசுத்தமான ஒரு ஸ்தலத்துக்குள்ள கடந்து போகல. அப்ப இந்த ஒரு விசுவாசம் நம்மளுடைய வாழ்க்கையில எந்த நேரத்துல வந்தது, இதை நாம இறுதி வரை காத்துக்கொள்றோமா, அதாவது அந்த பஸ்கா நினைவு கூறுற நேரத்துல எந்த நாள்ல எப்பொழுது இயேசு கிறிஸ்துவ நான் ஏற்றுக்கொண்டேன், எப்பொழுது என்னுடைய அழைப்பு தெரிந்து கொள்ளப்பட்ட நிலையா மாறுச்சு, அந்த நிலையிலிருந்து இப்ப வரைக்கும் நான் நீதிமான ஆனதுக்கு காரணம் என்னுடைய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில ஏற்றுக்கொண்ட ஒரு விசுவாசமும் கூட, அந்த விசுவாசத்தை இந்த பஸ்கா வரைக்கும் நான் வந்து விடாம கடைபிடிச்சிட்டு வந்திருக்கிறேனா அப்படிங்கிற ஒரு சிந்தனை அந்த அப்பா நம்ம மத்தியில கடந்து வரும்போது வரணும். பாருங்க, எல்லாருமே இந்த இடத்துலதான் நம்ம ஓட்டத்தை துவங்குறோம். ஞானஸ்தான உடன்படிக்கையின் மூலமாக இந்த எம் இல்லைங்களா ஆவினால் ஜெனிப்பிக்கப்பட்ட நிலையிலிருந்து ஆரம்பிக்குது. ஆனா ஒரு வகுப்பா என்ன பண்ணிடுறாங்க, சக்சஸ் பண்ணி அந்த 144,000 பேர் அந்த ஆவிக்குரிய நிலையையும் தாண்டி மகிமை அடைஞ்சாங்க. ஆனா மகாபோத்திரவத்தின் காலத்துல வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா, இங்க இருந்த அதாவது மிச்ச ரெண்டு வகுப்பார் விடப்படுறாங்க, திரள் கூட்டத்தாரும் இரண்டாம் மரண வகுப்பாரும் எங்கதான் இருக்கிறாங்க, அந்த 144,000 பேர் விடப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவங்க அவங்க பிரைஸ புடிச்சிட்டாங்க, இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த பிரைஸ மிஸ் பண்ண சூழ்நிலையில எல்லாருமே எங்கதான் இருப்பாங்க, பரிசுத்தில இருக்க முடியாது. மகாபோத்திரத்தின் காலத்துல அவங்க எங்க இருப்பாங்கன்னா, மறுபடியும் பிரகாரத்துக்கு வந்துடுறாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா, அந்த பிரகாரம் அந்த பலிபீடம் எதை குறிக்கிறதா இருக்குன்னா, கர்த்தரா இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தை குறிக்கக்கூடியதா இருக்கு. இன்னைக்கு உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட எல்லா விசுவாசிகள் அடங்கிய கிறிஸ்தவர்கள் நம்மளும் சேர்த்து விசுவாசம் அந்த ரேஞ்சுக்கு நம்ம வரும்போது எங்கதான் நின்றுந்தோம், அந்த பலிபீடத்துக்கிட்ட தான் நின்றுந்தோம். இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை தெரிவிக்கக்கூடிய பலிபீடம், இந்த பலிபீடத்துக்கிட்ட நாம நின்றிருக்கும் பொழுதுதான் தேவன் ஒரு பொதுவான அந்த ஒரு அழைப்பு எதுக்கு கொடுத்தார், நீதிமானாகுதல் நிலை. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வால்யூம்ல பிரதர் எழுதியிருக்கிறார், நீங்க படிச்சிருப்பீங்க. அதாவது இன்னைக்கு நீதிமான்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களும் நீதிமான்கள் அல்ல. என்னன்னு சொல்லி வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா, நம்ம எல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தோம், அவங்க எல்லாம் நீதிமான ஆக்கும் அந்த நிலைக்கு வந்துட்டாங்க, நீதிமான் ஆயிட்டோம் அப்படிங்கிற ஒரு நிலையில இருக்கிறாங்க, உலக ஜனங்களுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் உண்டு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அது ஒரு வகையில உண்மைதான். ஆனா பிரதர் சொல்லும் போது சொல்றாரு, இந்த உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டு பலிபீடத்துக்கிட்ட வர்றவங்க யாரெல்லாம் அர்ப்பணிப்பு மைண்ட் உள்ளவங்களோ அவங்க எல்லாம் தான் தொடர்ச்சியாக அந்த நீதிமானாக்கப்பட்ட நிலையில நினைச்சிருக்கிறாங்க. அர்ப்பணிப்பு மைண்டுக்காகத்தான் அந்த அர்ப்பணிப்பு வாழ்க்கை இவங்க தன்னுடைய குமாரனை பின்பற்றுறாங்களா, அவருடைய அடிச்சோடுகளை பின்பற்றுறாங்களா, இந்த சுவிசேஷ யுகத்துல எதற்காக உங்களுக்கு நீதிமான் அப்படிங்கிற ஒரு சால்வையை நான் கொடுத்தேன் அப்படின்னா, அவருடைய அடிச்சோடை நீங்க பின்பற்றி வரணும், அதற்காகத்தான். இப்ப வந்து உலக ஜனங்கள்ல எல்லாருக்கூடையும் தொடர்பு கொள்றது தேவனுடைய வேலை இல்ல. அப்ப அந்த பிரகாரத்துல நிக்கிறாங்க, அந்த விசுவாசத்துல நிக்கிறாங்க, இந்த விசுவாசத்துல நிக்கிற எல்லா கிறிஸ்தவர்கள் மத்தியிலையும் தேவன் என்ன பண்றாரு, ஒரு நீதிமானாக்கக்கூடிய நிலை, இரண்டாவது ஸ்டேஜ் விசுவாசத்திற்கு அடுத்த நிலையை குடிக்கிறாரு. ஆனா இந்த அர்ப்பணிப்பை உணர்ந்து பரிசுத்தலத்துக்குள்ள போறவங்களுக்கு மாத்திரம் தான் அந்த நீதியின் சால்வை நிலைச்சிருக்கு. ஆனால் இந்த பிரகாரத்தோட நின்றவங்க என்ன பண்றாங்களாமா, பேரளவுல கிறிஸ்தவங்களாவே வாழ்ந்துட்டு இருக்காங்க. தேவன் சில நேரங்கள்ல சில குறிப்பிட்ட ஸ்டேஜ் அவங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கிறாரு, தொடர்ந்து அவங்களுக்குள்ள அந்த அர்ப்பணிப்பு மைண்ட் உருவாகாத பட்சத்துல, சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு சூழ்நிலை அவங்க இருதயத்தில் இருக்கும்போது மறுபடியும் தேவன் அவரை அவங்க என்ன பண்ணிடுறாரு, பாளையத்துக்கு வெளியே அனுப்பிச்சாராம். அதனால நாம வந்துட்டு இந்த விசுவாசிகள் அப்படிங்கிற ஒரு கூட்டத்துல நீதிமான்கள் சொல்றோம் பாத்தீங்களா, நீதிமான் ஆக்கப்பட்ட நிலை, இதுல எல்லா கிறிஸ்தவர்களையும் நம்ம நினைச்சு பார்த்த முடியாது. அதாவது இருதயத்துல அந்த அர்ப்பணிப்பு மைண்ட் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்கதான் அந்த பரமாளிப்பு என்ன பண்ணிக்கிறாங்க, கேட்ச் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்காக அந்த சுவிசேஷ யுகத்துல கொடுக்கப்பட்டதுதான் நீதிமான் ஆக்கப்படும் நிலை. அந்த நிலையை மிஸ் பண்ணிட்டா அல்லது அதை அவமதிச்சுட்டு அதை பத்தி உணராம விசுவாசத்தால் மட்டும் போதும்னு சொல்றவங்க அந்த பலிபீடத்துக்கிட்ட ரொம்ப நேரம் நிக்க முடியாது, மறுபடியும் அவங்க எங்க போயிடுறாங்க, பாளையத்துக்கு போயிருவாங்க. இதே டெஸ்ட் தான் இன்னைக்கு நமக்கு வைக்கப்பட்டிருக்கு. எப்படின்னா, இன்னைக்கு நாம நினைவு கூறுதலுக்குள்ளாக வந்திருக்கிறோம். வரும்பொழுது வந்து பாத்தீங்க அப்படின்னா விசுவாசம் நமக்குள்ள நிலைச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்பம் நம்ம மத்தியில கடந்து வரும்பொழுது இறுதி வரை இப்ப வரைக்கும் நமக்கு அந்த விசுவாசம் இருக்கா, இறுதி வரை நம்ம ஓட்டத்தின் முடிவு வரை இந்த விசுவாசம் நம்ம காத்திருப்போமா நம்ம சிந்திச்சு பார்க்கணும். விசுவாசத்தில் நிலைச்சிராதவங்க என்ன பண்ணிடுறாங்க, அந்த பிரைஸ் நம்ம என்ன பண்ணிடுறோம், விட்டுறோம். இப்ப மறுபடியும் இந்த ரெண்டு வகுப்பாரும் சேர்ந்து பிரகாரத்துக்கிட்ட இறக்கி விடப்படுற சூழ்நிலை வரும்போது மகாபத்ரோவத்தின் காலத்துல அந்த பிரச்சனை மத்தியில் இந்த பலிபீடத்தை புடிச்சுக்கிட்டு நிக்கணும். அந்த நேரத்துல பலிபீடத்தை புடிச்சுக்கிட்டு நிக்கிறவங்க மாத்திரம் தான் விசுவாசத்தில் நிலைச்சிருக்கிறவங்க, அவங்க தான் திரள் கூட்டத்தை. நல்லா சிந்திச்சு பாருங்க, தேவன் எவ்வளவு கிருபை நமக்கு இப்ப பாராட்டி இருக்கிறாரு, எவ்வளவு சௌகரியமான சத்தியங்கள் நமக்கு உட்கார்ந்த இடத்துல கிடைக்குது, எவ்வளவு ஈஸியா இருந்துட்டு இருக்கோம். அவருடைய கிருபை நாளுக்கு நாள் பாவம் பண்ணிட்டு பாவம் பண்ணிட்டு விசுவாசத்தின் மூலமாக என்ன பண்றோம், அறிக்கையிடுறோம், தேவன் மன்னிச்சிட்டு இருக்கிறாரு. ஆனா உபத்திரவத்தின் மத்தியில விசுவாசத்தில் நினைச்சிருங்கன்னு சொன்னா முடியுமா? அதாவது நமக்கு சந்தர்ப்பம் இப்பதான், இதை நம்ம பயன்படுத்திக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறோம். அதனால இன்னைக்கு அநேகர் திரள் கூட்டம் அப்படிங்கிறது அது ஒரு போஸ்டிங், நம்ம இது மிஸ் பண்ணா அதுக்கு போயிடலாம் அப்படின்னு கூட தப்பா நினைச்சுக்கிறாங்க. அது சாதாரண காரியம் இல்லைன்னு சொல்லி பிரதர் சொல்றாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரகாரத்தை அந்த நேரத்துல பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா. இப்பவே இயேசு கிறிஸ்துவோட மரணத்தை நீங்க புடிச்சுக்கிட்டு அவருடைய அவர் மேல விசுவாசத்தில் உறுதியா இல்லைன்னா உபத்திரவம் சுத்தி உங்களை சுத்தி நடந்துட்டு இருக்கும் அந்த பழிபெடுத்த நீங்க எப்படி பிடிச்சு நினைப்பீங்க அப்படின்னு சொல்லி பிரதர் கேக்குறாரு. அப்ப என்ன பண்றாங்களாம், அந்த திரள் கூட்ட வகுப்பார் யாரெல்லாம் சக்சஸ் பண்ண விரும்புறாங்களோ அந்த நேரத்துல அவங்க என்ன பண்ணுவாங்களா, அந்த பிரகாரத்தை விடமாட்டாங்களாம், அந்த பழிபீடத்தை இறுக்கமா பிடிச்சுக்குவாங்களாமா. இந்த பலிபீடத்தை மிஸ் பண்றது எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி வந்து பாத்துட்டீங்கன்னா, அங்கேயும் சபை ஓட்டத்துல உறுதி இல்லாததுனால அங்கேயும் வந்து பலிபீடத்தை மிஸ் பண்றது, மகாபத்ரவத்தின் காலத்திலையும் கிறிஸ்து இயேசுவையும் அவருடைய மீட்கும் பொருளையும் விசுவாசத்தையும் மிஸ் பண்றதுனால இவங்களும் பாளையத்துக்கு வெளியே தள்ளப்படுறாங்க. புரியுதுங்களா, உங்களுக்கு பாயிண்ட் புரியுதுன்னு நினைக்கிறேன். அதாவது பெயர் சபை ஜனங்கள் ரொம்ப நாளா அவங்க நீதிமான நிலைக்கு வர்றாங்களான்னு தேவன் பாக்குறாரு, பலிபீடத்துக்கிட்ட நின்றுட்டு இருக்கிறாங்க, அதாவது விசுவாசத்துல நிக்கிறாங்க, ஆனா அவங்களும் உலகத்தாரோட தள்ளப்படுறாங்க. எதனால் அப்படின்னா, அந்த அர்ப்பணிப்பு அவங்க செய்யறதில்ல. ஆனா சபை ஓட்டத்தில் இருக்கிற மூணு வகுப்பாறுல ஒரு வகுப்பார் ஜெயிச்சாங்க, பாக்கி ரெண்டு வகுப்பார் மறுபடியும் பிரகாரத்துக்குள்ளாக தள்ளப்படுறாங்க. அந்த பிரகாரத்திலையும் பலிபீடத்தை புடிச்சுக்கிட்டு மகாபத்ரன் காலத்துல நிக்கிறவங்க மாத்திரம் தான் திரள் கூட்டத்தாரா செலக்ட் ஆகிறாங்க. மிச்ச பேர் எல்லாருக்கும் சேர்த்து உலகத்தினோட அந்த நியாய தீர்ப்பு நடக்குது. ஆனா அந்த பலிபீடத்தை மிஸ் பண்ணிட்டு போற திரள் கூட்டத்தாரோட சேர்ந்து நியாய தீர்ப்பு நடக்குது பாருங்க. மிஸ் பண்ணிட்டு போறவங்க நிரந்தரமா வர முடியாது. பேசபி ஜனங்களோ உலக ஜனங்களோ வந்துடுறாங்க. ஏன் இதை பத்தி நம்ம டீப்பா பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, அந்த விசுவாசத்தினால நம்ம என்ன ஆக்கப்பட்டிருக்கிறோம், சாதாரண விஷயம் இல்ல. இந்த விசுவாசம் நமக்குள்ள நிலைச்சிருந்தா தான் நம்ம மரணம் வரைக்கும் நம்ம என்ன பண்ண முடியும், நீதிமானங்களாக நிக்க முடியும். அப்ப அப்போ நம்ம மத்தியில கடந்து வரும் நம்ம சிந்திக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பாத்துட்டீங்கன்னா, நம்ம இப்ப எத்தனை விஷயம் பாத்துருக்கோங்க, நாலு பாத்துருக்கோம். முதல் ஃபர்ஸ்ட் என்னங்க, இரண்டாவது, மூன்றாவது, நாலாவது விசுவாசத்தினால். இப்போ அதே சிந்தனையோடு நாம அந்த விசுவாசத்தில் நினைச்சிருப்போம். எபிரேயர் 11 அதிகாரம் வசனம் 6,
துவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம், ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும்.
பாருங்க, நீங்க பாவம் செஞ்சுட்டா எங்கிட்ட வரக்கூடாதுன்னு தேவன் சொல்லல. நீங்க பலவீனத்துல தவறுனா நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பாத்துட்டீங்கன்னா, அந்த விசுவாசத்துல நிலைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு காரியத்தை தான் தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். அந்த விசுவாசம் நம்ம கிட்ட எப்ப போதோ அப்ப நம்ம என்ன பண்ணிடுறோம், தேவனுடைய தேவன் மேல இருக்கிற நம்பிக்கையும் குமாரன் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையும் விசுவாசம் என்ன பண்ணும், இழக்கும் போது கண்டிப்பா நம்ம அந்த இடத்துல ஜீவனுக்கு தகுதி இல்லாம போகக்கூடிய சூழ்நிலை உருவாகும். விசுவாசத்தை இழக்கிறது தான் சபை ஓட்டத்துல அவங்க அந்த ஒரு வாய்ப்பையே மிஸ் பண்றதுக்கே காரணம். தினசரி தேவனோட தொடர்பு வைத்திருக்கும் போது கண்டிப்பாக நம்ம அந்த ஓட்டத்துல குறைவு பட மாட்டோம். இப்ப நம்ம அஞ்சாவது காரியத்துக்குள்ளாக நம்ம கடந்து போகலாம். யாக்கோபு 2 வசனம் 24,
ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியையினாலேயும் நீதிமான்களாக படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே.
பாருங்க, அஞ்சாவது படி முதல்ல விசுவாசத்தினால் நீதிமான்களாக்கப்பட்டோம். இப்ப அடுத்த படியில் தேவன் என்ன சொல்றாருன்னா, நீங்க கிரியை செய்யறீங்க அதனால நீதிமான்களாக்கப்படுவீங்க, கிரியை செய்யுங்க அப்பதான் நீங்க நீதிமானாக்கப்பட முடியும். கிரியைனா என்ன மாதிரியான கிரியை, எப்படி கிரியை நாம செய்யறது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அந்த நாள்ல இயேசு கிறிஸ்து கிட்டே கேட்டாங்க. இப்ப படிங்க, யோவான் 6 வசனம் 27-29 வசனங்கள் படிங்க.
அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கிற போஜனத்துக்காகவே கிரியை நடப்பியுங்கள், அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார், அவரை பிதாவாகிய தேவன் முத்தரித்திருக்கிறார் என்றார். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கேற்ற கிரியை நடக்கும் நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையாயிருக்கிறது என்றார்.
குழப்பமாக இல்ல, முதல்ல விசுவாசத்தினால நீதிமானாக்கப்படுவது பார்த்தோம். இப்ப கிரியையினால் நீங்க நீதிமானாகுங்கன்னு சொன்னார் தேவன். கிரியனா கேட்டா மறுபடியும் குமாரனை விசுவாசிங்கன்னு சொல்றாரு. அப்போ இந்த ரெண்டு விஷயமும் ரொம்ப நம்ம கன்ஃபியூஸா இருக்கு. ஆனால் முதல்ல நம்ம விசுவாசம் பார்த்ததுக்கும் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த கிரியைக்கும் வித்தியாசம் உண்டு. அதாவது அந்த வசனத்துக்கும் இந்த வசனத்துக்கும் வித்தியாசம் உண்டு. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் அப்படிங்கிறதுக்கும், கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்குங்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டு. இப்ப இயேசு கிறிஸ்து சொன்னார் இல்லைங்களா, நீங்க வந்து என்னை விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியையா. இந்த ரெண்டு விசுவாசத்துக்கும் வித்தியாசம் உண்டு. என்னன்னு சொல்லி வந்து பாத்துட்டீங்கன்னா, இன்னைக்கு இயேசு கிறிஸ்து மேல எல்லா ஜனங்களும் விசுவாசம் வைக்கிறாங்க. யாரெல்லாம் அவரை விரும்புறாங்களோ எல்லாருமே விசுவாசம் வைக்கிறாங்க. அவர் நமக்காக ரத்தம் சிந்தினார், அவர் நமக்காக அடிக்கப்பட்டார், பாடுபட்டார், அவர்னால நமக்கு மீட்பு இருக்கு. எல்லாம் ஜென்ரலா நம்ம கூட பேசிக்ல ஆரம்பத்துல வச்ச விசுவாசம் அதுதான். ஆனா தேவனுக்கு ஏற்ற கிரியையின்படி இயேசு கிறிஸ்துவை எப்படி விசுவாசிக்கிறது, இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சொன்னார் இல்லைங்களா, அந்த விசுவாசம் எப்பேற்பட்டதுன்னு சொல்லி வந்து பாத்துட்டீங்கன்னா, அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுறது, அவருடைய வார்த்தையின்படி எல்லாம் விசுவாசிக்கிறது, உபதேசத்தின்படி நடக்கிறது. புரியுதுங்களா? அதாவது குமாரனை அவர் இருக்கிறார் அப்படிங்கறத விசுவாசிக்கிறதுக்கு பெரிய கிரியை வேணுமா? அது எல்லாரும் விசுவாசிக்கிறாங்க இல்லீங்களா. மற்ற மதத்தை சார்ந்தவங்க கூட ஆமா இயேசு கிறிஸ்து இருக்கிறாருன்னு இருக்கிறார் சொல்லிடுவாங்க. ஆமா அவர் உயிர் தெழுந்தார்னு விவேகானந்தர் கூட சொல்லியிருக்கிறார். அதுக்கு விசுவாசமோ கிரியையோ நமக்கு வேண்டியதில்லை. ஆனா கிரியையுள்ள விசுவாசம் தான் என்ன ஆகுமா? இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல வசந்த படிங்க மறுபடியும் 27-29. அவரை அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதுனா, அனுப்பினவர் எந்த நோக்கத்திற்காக அனுப்பினார் இல்லீங்களா, வந்தவர் எந்த நோக்கத்துக்காக வந்தார். இப்ப நம்மளுடைய வேலை என்ன? வெறுமனே இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை மட்டும் விசுவாசிட்டே இருக்கிறதா? அது அடிப்படை விசுவாசம், அது நமக்குள்ள எல்லாருக்குள்ளயுமே இருக்கு. தேவனுக்கு ஏற்ற கிரியையான விசுவாசம் எப்பேற்பட்டதுன்னா, அவருடைய அடிச்சுவடுகளை நாளுக்கு நாள் பின்பற்று, அவருடைய வார்த்தையை அப்படியே நம்ம செய்யறது இல்லீங்களா. அவரை முழுமையா அவரை எப்படி விசுவாசிக்கணும் அப்படின்னா, அவருடைய நடத்தையில, அவருடைய அசைவுகள்ல, அவருடைய பேச்சுக்கள்ல, அவருடைய சிந்தையில, அவருடைய நோக்கத்துல எப்படியெல்லாம் இருந்தாரோ அதை முழுக்க நம்ம பின்பற்றுறதுதான், அதுதான் தேவனுக்கு ஏற்ற கிரியையுள்ள விசுவாசம். இப்ப நம்ம வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, கிரியை நடப்பிக்கும் போதும் அதன் மூலமாக நமக்கு என்ன கொடுக்கப்படுதாமா? நீதிமானாக்கப்படுதுன்னே கிடைக்கும். அப்போ வந்து பார்க்கும்போது இந்த அஞ்சாவது விஷயத்தை நாம ரொம்ப நினைவுல வச்சிருக்கணும். நாமும் கிரியை செஞ்சாதான் தொடர்ச்சியாக நீதிமான்கள் ஆக்கப்படுவோம் அப்படிங்கிற ஒரு சிந்தையோட அந்த அப்பம் நம்ம மத்தியில கடந்து வரும் பொழுது நாம அதை பானம் பண்ணணும் இல்லீங்களா. இப்போ ஆறாவது காரியத்துக்குள்ளாக நாம கடந்து போகலாம். அது 1 Corinthians 6:11 படிக்கலாம்.
உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள்.
இப்போ இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினால் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் பாத்தீங்களா. எல்லாமே ஒரே விஷயங்களை தான் பிரதிபலிக்கக்கூடிய விஷயங்களா இருக்கு இல்லீங்களா. ரத்தத்தினால் நீதிமானாக்கப்பட்டது இயேசு கிறிஸ்துவை சார்ந்ததுதான் இல்லீங்களா. உயிர்த்தெழுதினால் நீதிமானாக்கப்பட்டதும் அவரை சார்ந்ததுதான். விசுவாசத்தினால் அவரை சார்ந்ததுதான். கிரியையினால் அதுவும் இயேசு கிறிஸ்துவை சார்ந்ததுனா, இங்க நாமத்தினால் நீதிமானாக்கப்படுறோம். இந்த நாமத்தினால் எப்படி நம்ம நீதிமான்களாக்கப்படுறோம் அப்படின்னு சொல்லி வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து பரிபூர்ண மனுஷனாக பூமிக்கு வந்தார். அவர் வரும்பொழுது அவர்கிட்ட ஏதாவது குற்றம் குறை இருந்ததா? ஒண்ணுமே இல்ல. ஆனா ஆதாமுடைய மனுக்குளம், நமக்கெல்லாம் ஒவ்வொரு பேர் இருக்கு இல்லையா, நம்ம எல்லாருடைய நாமத்தினாலும் அவர் என்ன பண்ணார், அங்க பாவியாக்கப்பட்டார் இல்லீங்களா. பாவமே செய்யாத ஒருவர் நம்மளுடைய எல்லாருடைய நாமத்தினாலும் பாவியாக்கப்பட்டார். ஆனா அக்கிரமக்காரரா இருக்கக்கூடிய நாம எல்லாருமே பரிசுத்தம் உள்ளவரால இப்ப நீதிமான்களாக்கப்பட்டிருக்கும். உங்களுக்கு இந்த விஷயம் கம்பேரிசன் புரியும் நினைக்கிறேன். அதாவது அவருடைய நாமத்தினால் நாம இன்னைக்கு நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிற விஷயம் என்னன்னு சொல்லி வந்து பாத்துட்டீங்கன்னா, நாமெல்லாம் பாவிகள், அவரு நீதிமான் இல்லீங்களா, பரிசுத்தமா ஜீவிச்சார். நம்ம நிமித்தமாக 2000 வருடத்துக்கு முன்பாக அவர் பாவியாக நடத்தப்பட்டார் எல்லாராலையும். ஆனா அவருடைய நாமத்தினால் நம்ம இன்னைக்கு தேவன் முன்னாக எப்படி நிக்கிறோம், பாவிகள் பூரா பேருமே நீதிமான போய் நின்றுட்டு இருக்கிறோம். அதுதான் அவருடைய நாமத்தினால் நாமோ நீதிமான்களாக்கப்பட்ட ரகசியம். புரியுதுங்களா? ஒருத்தர் எல்லாருக்காகவே நான் பாவி ஆயிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவன்கிட்ட அந்த பொறுப்பை ஏத்துக்கிட்டார். அவர் நமக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், எல்லா அவமானங்களையும் தாங்கிக்கிட்டார். அப்போ அவருடைய நாமம் அங்க எப்படி அன்னைக்கு வழங்கப்பட்டது? எல்லாராலையும் தேவதூசனம் சொல்றாரு, இவர் வந்துட்டு ரொம்ப தப்பான கூட்டம் சேர்த்துட்டு அலையறாருன்ட்டு என்னென்னமோ அவரை தூசிச்சாங்க இல்லையா, காரிலாம் துப்புனாங்க. எதனாலனா அந்த ஒட்டுமொத்த நாமத்தினாலும் அவர் அங்க சபிக்கப்பட்டார், தூஷிக்கப்பட்டார். ஆனா அவருடைய ஒரே ஒருத்தருடைய நாமத்தினால் நாம இன்னைக்கு எப்படி நிக்கிறோமா, நீதிமான் அதான் அவருடைய நாமத்தினால் அடுத்து நீதிமான் ஆக்கப்படக்கூடிய விஷயம். அதுக்கு முன்னாடி வசனம் நீங்க எட்டுல இருந்து படிங்க. ஒண்ணு குறைந்தியா
திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை.
பாருங்க, இதுல கொடுத்த லிஸ்ட் நம்ம எல்லாருக்குள்ள இருக்குன்னு சொல்ல முடியாது, ஆனா ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஒன்னு இருந்திருக்குமா இல்லையா. நாமும் நம்மளுடைய பழைய வாழ்க்கையை நம்ம புரட்டி பார்த்தோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில வராதுக்கு முன்பாக, இந்த சத்தியம் நமக்கு கிடைக்கிறதுக்கு முன்பாக, இந்த அட்டவணையில கண்டிப்பா ஏதாச்சும் ஒன்னு ரெண்டு நம்ம மேல கண்டிப்பா இருந்திருக்கும். அப்ப நாம எல்லாரும் எப்படி இருக்கிறோம், எந்த மாதிரி நாமம் தரிக்கப்பட்டவங்களா இருக்கிறோம், பாவிகள் அப்படிங்கிற ஒரு நாமம் தரிக்கப்பட்டவங்களா இருக்கிறோம். நம்முடைய நிமித்தமாக 2000 வருடத்திற்கு முன்பாக பரிசுத்தம் உள்ள ஒருத்தர் பாவியாக்கப்பட்டார். ஆனா இன்னைக்கு இவ்வளவு விஷயங்களையும் தேவன் நம்ம மேல மூடி மறைச்சு நீதியின் சால்வின்னு கோத்தி இந்த அக்கிரமத்தை பூரா, இதெல்லாம் 2000 வருடத்துக்கு ஒத்த பாவங்கள்னு சொல்றாரு. இவங்க எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. ஆனா இந்த விஷயம்லாம் நமக்குள்ள இருந்துச்சா இல்லையா, இத பூரா தேவன் இன்னைக்கு நம்ம மேல எப்படி மூடி இருக்கிறாருன்னு சொல்லி பாத்துட்டீங்கன்னா, அவருடைய நாமம் சரிங்களா, பரிசுத்தமுள்ள ஒரு நாமம் நமக்காக தூசிக்கப்பட்டது இல்லையா, அதனால பாவிகளுக்காக அவருடைய நாமத்தின் மூலமாக தேவன் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிருக்காரு, நீதிமானாக ஆக்கியிருக்கிறாருன்னு சொல்ல பாக்குறோம். அது மாத்திரம் இல்ல, அந்த வசனம் 11 தொடர்ச்சியா படிங்க.
இப்படிப்பட்டவர்களா இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு.
இல்ல இல்ல, தேவனுடைய ஆவியினால் வருமே ஒரு வார்த்தை,
தேவனுடைய ஆவியினாலும்
அது ஒரு முக்கியமான விஷயம்,
கழுவப்பட்டீர்கள்.
இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினால் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், நீதிமான்களாக்கப்பட்டிருக்கு. முக்கியமான விஷயம், ஆனா அதுக்கு யாருடைய ஆவி அந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு, அதாவது எல்லா இடத்துலயுமே தேவனுடைய அந்த அன்பு டச் ஆகிட்டே இருக்கும் இல்லீங்களா. யோவான் 6:63 கூட படிங்க.
ஆவியே உயிர்ப்பிக்கிறது, ஒன்றுக்கும் உதவாது, நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள்.
பாருங்க, அப்போ தேவனுடைய ஆவி எந்த வடிவில் இருக்குது, அவருடைய வார்த்தையின் வடிவில் நமக்கு கிடைச்சிருக்கு. அதன் மூலமா தான் இன்னைக்கு தேவனுடைய குமாரனை நம்ம என்ன பண்ணிட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம். ஆக அவருடைய நாமத்தின் மூலமாகவும் நாம் இன்னைக்கு நீதிமானாக தேவனால் எண்ணப்படுகிறோம், பாவிக்கப்படுகிறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வோட அப்பம் நம்ம மத்தியில கடந்து வரும்போது, அதை ஒரு மாவாக நாம நினைக்காம நாம என்ன பண்ணணுமோ, அந்த ஒரு பயபக்தியோட தேவனுடைய ஆவியினால் நாம் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துடைய நாமத்தின் மூலமாக நீதிமான்களாக தேவனால் நடத்தப்படுகிறோம் அப்படிங்கறத நம்ம சிந்தித்து அந்த நேரத்தில் அதை நம்ம உட்கொள்ளணும். அடுத்ததாக 7வது காரியத்துக்கு நாம கடந்து போகும்போது, முதல் காரியம் நம்முடைய தேவனை பற்றினதாக நம்ம பார்த்தோம் இல்லீங்களா, அதாவது இலவச கிருபையினால் நீதிமானாக்கப்பட்டது. ஆனா பாக்கி 5 காரியமும் இயேசு கிறிஸ்துவை பேஸ் பண்ணி வந்தது இல்லீங்களா, ரத்தத்தினால், உயிர்த்தெழுதலினால், விசுவாசத்தினால், கிரியையினால், நாமத்தினால். இப்ப 7வது காரியம் நம்ம பார்க்க போறது எதை சொல்லி பாத்தீங்கன்னா, ரோமர் 8:33 வசனம் 33 படிக்கலாம்.
தேவன் தெரிந்து கொண்டவர்களுமே குற்றம் சாட்டுகிறவன் யார், தேவனை அவர்களை நீதிமானாக்குகிறவர்.
எல்லாத்துக்கும் மொத்த பதில் தேவன் சொல்லிட்டார், தேவனே நம்மள என்ன பண்றா. இப்ப நம்ம பார்த்தோம் இல்லைங்க, 6 விஷயம், இந்த 6 ஒரு பக்கமா சுத்திக்கிட்டே இருந்தது. ஆனா விஷயத்தினுடைய கருப்பொருள் ஒண்ணுதான் இல்லீங்களா. இப்போ இது எல்லாவற்றையும் செய்யறவர் யார் தான், தேவனே. உங்களை எல்லாம் என்ன பண்ணிட்டாரு, தேவன் தெரிந்து கொண்ட உங்கள் மேல குற்றம் சாட்டுகிறவன் யார், தேவனே. உங்களை எல்லாம் என்ன பண்ணிட்டாரு இல்லீங்களா. இப்ப என்னைய, அந்த சகோதரன், அந்த சகோதரிய, எல்லாரையுமே யார் தான் இன்னைக்கு நீதிமானாக இருக்கிறார். அப்ப தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒருத்தர் மேல நாம குற்றம் சாட்டலாமா, இன்னைக்கு நடக்குது நம்ம மத்தியில இல்லீங்களா. ஒரு சகோதரனை பத்தி ஒரு சகோதரன் பேசுறது, அவங்க இல்லாதப்ப அவங்கள பத்தி குறை குற்றம் பேசுறது, இந்த சகோதரன் இந்த ஓட்டத்துக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி நியாயம் தீர்ப்பு பண்றது, நல்லா சிந்திச்சு பாருங்க. தேவனுடைய அனுமதி இல்லாம இல்லீங்களா, தேவனுடைய இரக்கம் இல்லாம, கிருபை இல்லாம யாருமே இந்த இடத்துல வர முடியாது. நம்மளாம் நினைச்சிடறோம், இவங்க எல்லாம் என்ன ஒண்ணுமே புரியாத மாதிரி இருக்கிறாங்க, படிப்பறி உள்ள இவங்க வந்து உட்காந்துருக்காங்க. சில நேரத்துல மைண்ட்ல தப்பா நினைக்கிறோம், யாரையாவது பார்த்து ரொம்ப ஏழ்மையா இட போட்டுறோம். நல்லா சிந்திச்சு பாருங்க, உங்களுக்கு அழைப்பு கொடுத்ததும் தேவன் தான், அந்த சிறுமையான சகோதரனையும் சகோதரியும் அழைத்து வந்ததும் யார் தான், தேவன் தான். என்னைய நீதிமானாக இன்னைக்கு மாற்றிருக்கிறதும் தேவன் தான், உங்களை மாற்றிருக்கிறவரும் தேவன் தான். அப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவன் நீதிமானாக ஆக்கப்பட்டிருக்கிற ஒருத்தரை குறிச்சு நாம என்ன பண்ணக்கூடாது, குற்றம் குறை பேசிடவே கூடாது, எந்த விதமான நியாய தீர்ப்பு நாமோ பண்ணிடவே கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம அந்த இடத்துல பாக்குறோம். யோவான் 16:27 வசனம் கூட படிக்கும்.
நீங்கள் என்னை சிநேகித்து நான் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று விசுவாசிக்கிறபடியினால் பிதா தாமே உங்களை சிநேகிக்கிறார்.
பாத்தீங்களா, இந்த எல்லா விஷயமும் தேவன் எதுக்கு தான் பண்ணிட்டார் அப்படின்னா, உங்க கூட தேவனுக்கு ஒரு நட்புறவு இல்லாம இருந்துச்சு, ஒரு அன்பின் தொடர்பு இல்லீங்களா, ஒரு நண்பர்கள் போல இல்லாம இருந்தீங்க. நீங்க என்ன சிநேகித்து என்னுடைய வார்த்தையின்படி நீங்க கேட்கும் போது, என்னை விசுவாசிக்கும் போது தேவன் தான் உங்களை என்ன பண்ணிட்டாரு, இப்ப அன்பு மறுபடியும் தேவனுக்கும் உங்களுக்கும் அந்த நட்புறவு தொடர்ந்துருச்சு. இப்ப இவ்வளவுக்கும் காரணம் யார் தான் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவ தேவனே செய்யறாரு. அது மாத்திரமல்ல, தேவன் இன்னும் சில வாக்கு தத்தங்கள் கூட நமக்காக கொடுத்துருக்காரு பாருங்க. ஏசாயா 54:17.
உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்கிறதைக்கவும், உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஓலியக்காரன் சுதந்திரமும் என்னால் உண்டான அவருடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார்.
பாருங்க, இந்த வாக்கு தத்தம் எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாக்கு தத்தம் பாருங்க. சிஸ்டர் அதை நிறுத்தி நீங்க இன்னும் கொஞ்சம் சவுண்டா படிங்க.
உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம்.
தேவனுடைய பிள்ளைகளா இருக்கக்கூடிய ஒரே காரணத்தினால் நீதியின் சால்வையை நம்ம மேல தேவன் அணிவிச்சு நமக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறார் பாருங்க. நமக்கு விரோதமாய் வாய்க்கப்படும் எந்த வித ஆயுதமும் வாய்க்காதே போம் படிங்க.
உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய்.
இது எந்த மாதிரி விஷயத்தை பத்தி பேசப்பட்டிருக்கு, அதாவது நம்ம அநியாயம் பண்ணிட்டு மற்றவங்களை குற்றப்படுத்துறதா இல்லீங்களா. நம்ம வந்துட்டு மற்றவங்களை குற்றப்படுத்துவாய்னா என்ன அர்த்தம், இன்னைக்கு நம்ம அநேக இடங்கள்ல போய் சத்தியம் பேசிட்டு இருக்கோம் பாத்தீங்களா. அசத்தியத்துக்கு முன்பாக நம்மளுடைய சத்தியத்தை எடுத்து வைக்கும் போது அவங்க தலை குனி வாங்குறாங்க பாத்தீங்களா, அவங்களால ஏத்துக்கொள்ள முடியல. ஆனா எதை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறோம், அந்த வாக்கு தத்தத்தை இந்த இடத்துல நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். அதாவது உனக்கு விரோதமா எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போவோம், உனக்கு விரோதமா எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாயா. என்ன நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டு அதை ஏத்துக்காம மறுபடியும் அவங்களை குற்றப்படுத்துற விஷயத்தை பத்தியா இல்ல, நீதியான காரியங்கள்ல ஒரு புது சிருஷ்டி தேவனுடைய கட்டளையின் பிரகாரம் நடந்து அவருடைய சத்தியத்திற்காக வைராக்கியம் காண்பித்து பேசுறோம் பாருங்க. சில நேரங்கள்ல அந்த மாதிரி நேரங்கள்ல நமக்கு எதிராக புறப்பட்டு வரக்கூடிய எந்த விதமான அசத்தியத்தை நம்ம என்ன பண்ணிடலாமா, ஜெயிச்சிடலாம். படிங்க சிஸ்டர். அவருடைய குமாரனை கொடுத்து நமக்காக உலக தோற்றத்துக்கு முன்பாக திட்டம் பண்ணி இன்னைக்கு அவருடைய மரணத்தை அவருடைய குமாரனுடைய மரணத்தை நினைவு கூறதே நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் இல்லீங்களா. அதோட கூட இந்த மாதிரியான வாக்கு தத்தங்கள், நம்மளை வழிநடத்த போகிறதுக்கு தினசரியான இந்த மாதிரியான ஆவிக்குரிய உணவுகள் இல்லீங்களா, எவ்வளவு சகோதர ஐக்கியம், தேவன் எவ்வளவு அன்பு நமக்கு மேல செஞ்சிருக்கிறார் பாருங்க. அதெல்லாம் நம்ம அந்த நேரத்துல சிந்திச்சு பார்க்கணும். இந்த பஸ்கா நினைவு வரும்பொழுது இந்த திட்டம் அனைத்தையும் தீட்டினவர் அவர் தான். நமக்காக வாக்கு தத்தம் கூட என்ன பண்ணிட்டாரு, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அது மாத்திரமல்ல, ஆனா நம்மளுடைய குற்றம் குறைகளை தேவன் என்ன பண்றது இல்லை, பாக்குறதே இல்லை. நீங்க என்ன ஜஸ்ட் மனஸ்தாபப்பட்டு மன்னிப்பு கேட்டு உங்கள் பாவங்களை மாத்திரம் நீங்க என்ன பண்ணுங்க, அறிக்கையிடுங்க. ஒருத்தரை ஒருத்தர் நமக்குள்ள சகோதர சகோதரிகளுக்குள்ள தேவன் நீதிமானாக்கப்பட்ட ஒருத்தர் நம்ம என்ன பண்ணக்கூடாது, குற்றப்படுத்தக்கூடாது. ஆனா சத்தியத்துக்கு எதிராக வரக்கூடிய எந்த காரியத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், எதிர்த்து கண்டனம் பண்ணலாம். அவங்களை குற்றப்படுத்துறதுக்கு நமக்கு அதிகாரம் தேவன் என்ன பண்ணிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறார். ஆனா இந்த குற்றப்படுத்தக்கூடிய குணம் யாருடையது இல்லீங்களா, ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ திருச்சபைக்குள்ள நடப்பிக்கக்கூடிய ஒரு விஷயம் யாருக்கும் துரோகமாகாது, மாறாக அது இடரல் இல்லீங்களா. என்ன விஷயம் சொல்லி வந்து நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறது இல்ல, அதாவது எல்லாருமே இந்த பாவ மாம்சத்தின் அந்த ஒரு சரீரத்தை தான் இருக்கிறோம் அப்படிங்கும் போது சில நேரங்களில் நம்ம பேசக்கூடிய வார்த்தை சரியா ஒருத்தவங்களுக்கு ரீச் ஆகிறது இல்ல, அல்லது 2-3 பேர் பேசி அந்த வார்த்தை அந்த சம்பந்தப்பட்ட சகோதரனுக்கு போய் சேரும் போது தப்பானதா போய் சேருது. அப்ப நம்ம ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும், கண்டிப்பா அந்த சகோதரன் அந்த மாதிரி என்ன சொல்லிருக்க மாட்டாரு, இப்ப அந்த சகோதரனுக்கு கூட நம்ம பேசக்கூடாது. அப்படியே சொல்லி இருந்தாலும் அவர் எதிரதான் இருக்கிறாரு, அந்த பாவ மாம்சத்துல நாம இன்னும் இருக்கிறோம். நீதிமான்ங்கிற அந்த ஒரு சால்வையை போத்திட்டு அந்த உள்ள இருக்கக்கூடிய அழுக்க தேவன் பார்க்காம மூடித்தான் வச்சிருக்கிறாரே தவிர உள்ள இருக்கிற அழுக்கு என்ன ஆகல, அந்த பத்த வச்ச மாதிரிதான் இருக்கு. நம்ம இன்னும் ஒரு முழுமையான ஒரு பாத்திரமா மாறல. அப்படி இருக்கும்போது ஒருத்தருக்கு விரோதமாக ஒருத்தர் பேசுறது, குற்றங்குறை கூறுறதெல்லாம் பாத்துட்டீங்கன்னா கண்டிப்பா நம்மளுடைய அந்த கேரக்டர் இயேசு கிறிஸ்துடைய குணலட்சணத்தை வளர்க்கறதுக்கு ரொம்ப தடையா இருக்கும். அதான் யாக்கோபு சொல்லும் போது சொல்றாரு, நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசுல கசப்பு தேவையற்ற வைராக்கியம் எல்லாம் வளர்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இது வந்துட்டு நீங்க பெருமை பாராட்டிடாதீங்க. இது வந்து பரத்திலிருந்து வராம பேய்த்தனத்துக்குரியதும் பிசாசுக்குரியதுமா இருக்குன்னு சொல்றாரு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கும்போது, சாத்தானை குறிச்சு சகோதரர் சொல்லும் போது, நம்ம ஜெபிக்கும் போது நாம மீடியேட்டரா நம்முடைய ரச்சகராக இயேசு கிறிஸ்து மேல தேவன், ஆனா நாலாவதா ஒருத்தர் வந்து நம்ம ரைட் சைட்ல உட்கார்றாராம். என்னன்னா நம்மளுடைய பாவங்களை நாம அறிக்கைடுறதுக்கு முன்னாடி இவர் அறிக்கையிடுறாரு தேவன்கிட்ட. புரியுதுங்களா? நீங்க வந்துட்டு இந்த மாதிரி சால்வையெல்லாம் போத்தி வச்சிருக்கீங்க, ஆனா உங்களால் செஞ்ச காரியத்தை பாருங்க, இப்படிலாம் பண்ணிட்டு இவ்வளவு பெரிய பாவம் வந்துட்டு நீங்க உங்க சமூகத்துக்கு வந்திருக்காரு, இவரை நீங்க எப்படி மன்னிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய குற்றங்களை தேவன்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்கிறாராமா சாத்தான். ஆனா தேவன் என்ன பண்றாராமா, அந்த குற்றங்களை பார்க்காம பாவங்களை அறிக்கையிடும் போது அந்த குமாரனுடைய அடிக்கப்பட்ட உருவத்தை, சாத்தானை பார்க்காம தன்னுடைய குமாரனுடைய அந்த அடிக்கப்பட்ட அந்த ஒரு காட்சியை பார்த்து நம்மள என்ன பண்றாராமா, மன்னிக்கிறாராமா. இதை குறிச்சு நம்ம ஒரு பகுதியில படிக்கும் போது, சகரியா 3:1 சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய வலது பக்கத்தில் பாருங்க. அந்த இடத்துல ரெண்டு கர்த்தர் வருது இல்லைங்களா, கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை குறித்தும் குறிப்பிடப்பட்டிருக்குது, தேவனை குறித்தும் குறிப்பிடப்பட்டிருக்குது. பக்கத்துல இந்த இடத்துல யோசுவா யாரு அடையாளமா இருக்கிறாரு, திருச்சபையாகிய நமக்கு அடையாளமா நிக்கிறாரு. குற்றப்படுத்தும் படி ரைட் சைட்ல யார் நிக்கிறாங்க, சாத்தான் நிக்கிறாரு. அந்த இடத்துல தொடர்ச்சிய படுங்க.
அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக, சாத்தானே எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக, இவன் அக்னி என்று தப்பி வைக்கப்பட்ட கொல்லி அல்லவா என்றார்.
இந்த அக்னியிலிருந்து தப்பி வைக்கப்பட்ட கொல்லி அப்படின்னா என்னன்னு சொல்லி பாத்துட்டீங்க அப்படின்னா, கொல்லிக்கட்டை நம்ம அடுப்புல எரிஞ்சுட்டு இருக்கும் போது அதனுடைய தேவை முடிஞ்சோடனே நம்ம என்ன பண்ணுவோம், டக்குனு எடுத்து அதுல தண்ணி ஊத்தி அணைச்சு வச்சோடனே இந்த தலைப்பகுதி மட்டும் அந்த கரியா இருக்கும், மிச்சம் ஒரு முக்கால் பங்கு கட்டை வந்துட்டு வேகாம இருக்கும் பாத்தீங்களா. அது மாதிரி இன்னைக்கு உலக ஜனங்கள் மத்தியில ஒரு அக்னியான தேவனுடைய நியாய தீர்ப்பு போயிட்டு இருக்குது, எல்லாரும் தலையிலுமே மரணம் அப்படிங்கிற கோபாக்கணி இருந்துட்டு இருக்குது. ஆனா நீதிமான்களாக இன்னைக்கு தேவனால் பாதிக்கப்பட்ட நம்ம மேல அந்த மரணம் அப்படிங்கிற அந்த அக்னி தலை இன்னைக்கு இல்ல. என்ன ஆயிடுச்சுன்னா, கொல்லிக்கட்டை அடுப்புல இருந்து எடுக்கிற மாதிரி எடுத்து தண்ணியை ஊத்தி தேவன் என்ன பண்ணிட்டாரு, முழுமையும் நம்மளை எரிய விடாம காப்பாத்தி அவருடைய சால்வையின் மூலம் நம்மளை போத்தி பாதுகாத்து வச்சிருக்கிறார். ஆனா இன்னைக்கு மற்றவங்களுடைய நிலை எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அடுப்புல தள்ளி 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 முழுசும் எரிஞ்சு சாம்பலா போயிடுறாங்க. ஆனா தேவன் இன்னைக்கு என்ன பண்ணிட்டாரு, நம்ம கிருபையா முக்கால் கட்டை இருக்கும் போதே கொஞ்சம் தான் எரிஞ்சிருக்கிறீங்கன்னா நம்ம கிட்ட கொஞ்சம் பாவம் இருக்குது, முக்கால் கட்டை இருக்கும் போதே உருவிட்டார், தண்ணிய மேல ஊத்திட்டார். அப்ப அக்னியிலிருந்து சாத்தான்றது என்ன பண்ணிட்டாரு, காப்பாத்திட்டேன், நீ வந்து அவங்களை குற்றப்படுத்த அந்த வசனத்தை படிங்க சிஸ்டர்.
பாருங்க,
நாமளும் இன்னைக்கு அனுதினமும் சில நேரங்களில் கரைப்படும் போது எப்படி ஆயிடுறமா, அந்த நீதியின் சால்வை அழுக்கு வஸ்திரமா நமக்குள்ள மாறிடுது. கூலிக்குறி எப்படி நிக்கிறோம் தேவன் முன்பாக, நான் ஒரு பாவி என்ன நீங்க மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு தலையை குனிஞ்சு நின்னுகிட்டு இருக்கும் போது இயேசு கிறிஸ்து நமக்காக மீடியேட்டரா இருக்கிறாரு. அப்ப சாத்தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறாராம், குற்றப்படுத்திட்டு இருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து சொல்றாரு, அவன் வந்துட்டு அக்னியிலிருந்து தேவன் அவனை தெரிஞ்சுக்கிட்டாரு, இந்த உலகத்தின் நியாய தீர்ப்புல இருந்து மிகப்பெரிய ஒரு மோசமான அழிவுக்குள்ள இருந்து இவங்களெல்லாம் தேவன் உன்னை அழைச்சிருக்கிறாரு, அவங்கள நீ குற்றப்படுத்த துணியாத தேவன் உன்னைய கடிஞ்சு கொள்வாராக. பாத்தீங்களா, அப்ப நாம வந்துட்டு இதே ஒரு சூழ்நிலையில அடிக்கடி நம்மளுடைய சால்வை என்ன ஆகுதுங்க, நீதியின் வஸ்திரம் கரைப்படிஞ்சுட்டே இருக்கு. ஆனா நம்ம செய்ய வேண்டிய காரியம், யோசுவா அந்த இடத்துல எப்படி சைலண்டா நிக்கிறார் பாருங்க, தலை குனிஞ்சு அதே மாதிரி நம்ம நிக்கணும். அப்ப தேவன் நம்மளை பார்த்து என்ன சொல்றாரு, பச்சகரா இயேசு கிறிஸ்து சொல்றாரு அவருடைய அந்த தூதர்களை பார்த்து, அந்த அழுக்கு வஸ்திரத்தை எடுத்து போட்டு நீங்க அவருக்கு என்ன பண்ணுங்க, படிங்க சிஸ்டர்.
பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை முன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன்.
பாத்தீங்களா, அப்போ நம்ம வந்துட்டு ஒருத்தரை ஒருத்தர் குற்றப்படுத்தக்கூடிய இந்த ஒரு குணம் வந்துட்டு சாத்தானுக்குரியது. இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு முறையும் தேவன்கிட்ட ஜெபத்துல போகும் போதும் நம்மளை குறிச்சு கம்ப்ளைண்ட் பண்றதே சாத்தானுக்கு வேலையா இருக்கு. அப்ப இந்த ஒரு குணம் கண்டிப்பா நமக்குள்ள இருக்கக்கூடாது. ஆனா இயேசு கிறிஸ்துவே என்ன சொல்றாரு, சாத்தானை பார்த்து அந்த அந்த ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணும் போது தேவன் என்ன சொல்றாராமா, இல்ல என் பிள்ளைகளை நான் என்ன பண்ண போறேன், மறுபடியும் அந்த அழுக்க நான் தொடச்சிட்டு அவங்களுக்கு இன்னொரு புது வஸ்திரம் நாளுக்கு நான் கொடுக்க கொடுப்பேன் அப்படிங்கறத அந்த இடத்துல நம்ம சொல்றதை பாக்கிறோம். அப்ப இந்த வஸ்திரம் நமக்குள்ள நிலைச்சு நம்ம இருக்கணும் அப்படின்னா நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் தேவன் மேல் வைக்கக்கூடிய அந்த ஒரு விசுவாசம், நம்ம பாவி அப்படிங்கறத அந்த உணரக்கூடிய ஒரு நிலை நமக்குள்ள இருந்துகிட்டே இருந்தா தான் சாத்தான் என்ன விதமான குற்றம் நம்மளை சாட்டினாலும் தேவன்கிட்ட போய் நம்ம என்ன பண்ணிரணும், சரண்டர் ஆகணும் இல்லைங்களா. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், சில நேரங்களில் பலவீனங்களை தவறி ஏதாவது பாவம் பண்ணிட்டா ஃபர்ஸ்ட் புறக்கணிக்கக்கூடிய விஷயம் ஜெபமா தான் இருக்கு. ஏன்னா தேவனை பாக்குறதுக்கு நமக்கு என்ன ஆயிடுது, வெக்கமாயிடும். அப்போ அவ்வளவு நேரம் அப்பா அப்பான்னு சொல்லி பாத்துட்டு இருப்போம், பாவம் பண்ணும் போது தேவனை எப்படி பாத்துறோம், கடவுளா பாத்துறோம் இல்லைங்களா. அப்புறம் அப்பா அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தை நம்ம எப்பவுமே தேவனுக்கு வச்சிருந்தோம் அப்படின்னா பலவீனங்களை சில நேரங்களை தவறும் போது யோசுவா மாதிரி நம்ம என்ன பண்ணிருந்தோம், தலை குனிஞ்சு போய் நின்னும் குற்றப்படுத்துறவர் குற்றப்படுத்தி நம்ம இதயத்துல கூட குற்றப்படுத்துவோம், நீ இவ்வளவு பெரிய பாவம் பண்ணிட்ட கண்டிப்பா நீ சமூகத்துக்கு போகாத உனக்கு வெக்கமா இல்லையா, நிறைய இருதயத்துல சாத்தான் பேசுவான் இல்லைங்களா. அப்ப அந்த குற்றப்படுத்தக்கூடிய குணத்தை நாம என்ன பண்ண கூடாது, கண்டுக்க கூடாது. ரோமர் 8 வசனம் 31 கூட படிங்க, அது ஒரு விஷயம் தான், எவ்வளவு பலவீனங்களை தவறிட்டாலும் தேவன் நமது பச்சமா இருந்தார் அப்படின்னா நமக்கு விரோதமா இருப்பவன் யார், ஏன்னா உலகத்தில் உள்ளவனிலும் நம்மில் இருப்பவர் பெரியவர் இல்லைங்களா. 2 கொரிந்தியர் 6 வசனம் 1 கூட படிங்க,
தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதமாய் பெறாத படிக்கு உடன் வெள்ளியாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம்.
பாருங்க இவ்வளவு நமக்கு கிடைச்சது, இன்னைக்கு நம்மளுடைய மரண பரியந்தம் நீதியின் சால்வை நமக்கு தேவன் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறார். நாளுக்கு நாள் நம்ம அழுக்குப்படுத்திக்கிறோம், நம்மளால வந்துட்டு நம்ம பரிபூர்ண குறைவா இருக்கிறதுனால நம்மளால தினசரி அந்த ஒரு பரிசுத்தத்துல கொஞ்சம் கூட தவறாம என்ன பண்ண முடியறது இல்ல, நடக்க முடியறது இல்ல. ஆனா தேவன் அனுதினம் நமக்கு மன்னித்து என்ன பண்றாரு, அந்த ஒரு சால்வையை புதுப்பிச்சுட்டே இருக்கிறார். அப்ப இந்த தேவனுடைய கிருபையை நம்ம என்ன பண்ணக்கூடாது, விருதாவா நினைச்சிடக்கூடாது. அதை நீங்க பிடிச்சிக்கங்க, உங்ககிட்ட வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு ஆசீர்வாதத்தை இப்ப கிடைச்சிருக்கிற இந்த தருணத்திலேயே நீங்க என்ன பண்ணிக்கோங்க, பயன்படுத்திக்கங்க. மறுபடியும் பிரகாரத்துக்குள்ள நிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு வந்தா நம்மளால என்ன பண்ண முடியாது, தாங்கவே முடியாது இல்லைங்களா. அப்ப அந்த பஸ்தா நேரத்துல நம்ம மத்தியில கடந்து வரும் பொழுது நம்ம நினைக்கணும், அக்னியிலிருந்து நம்ம தப்பிக்கப்பட்டு வந்தோம், ஏழாவது இந்த காரியம் வந்து பாத்துட்டீங்கன்னா தேவனே நம்மள நீதிமான் ஆக்கியிருக்கிறாரு. நமக்கு விரோதமா குற்றப்படுத்துறவங்க சாத்தானா இருந்தாலும் சரி தேவன் என்ன பண்றாரு, கடிந்து கொள்ளக்கூடியவரா இருக்கிறார், நம்மளை இரக்கமா மாத்திரம் பாக்குறாருங்கிற ஒரு ஏழாவது விஷயத்த பஸ்கா அந்த அப்பா நம்ம மத்தியில கடந்து வரும்போது நம்ம கண்டிப்பா நினைக்கணும். குறிப்பாக அந்த முதல் விஷயமும் கடைசி விஷயமும் ஏன் தேவனை பற்றினதா இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா முதல் முடிவும் அவரா இருக்கு. பாக்கி 5 விஷயமும் இயேசு கிறிஸ்துவ பேஸ் பண்ணி வந்தாலும் கூட இந்த பிளானை போட்டவர் யார் தான், நம்முடைய பிதாவாகிய தேவன் தான். இறுதியாக நம்ம மறுபடியும் வாசிச்ச ஆதார வசனத்துக்கு போலாம், மத்தேயு 26:26 படிங்க, அடையாளமா இருக்கக்கூடிய ஒரு சரீரத்துக்கு அடையாளமா இருக்கக்கூடிய அப்பத்தை ஒரு பிச்சு கொடுத்ததுதான் நீதிமானாக உங்களை நானு ஆக்கிருக்கேன். இதுல இன்னிருந்து நீங்க என்ன ஆகுறீங்க, நீதிமான ஆக்கக்கூடிய அந்த நிலைக்கு வர்றீங்க அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்த அந்த அப்பத்தை பிச்ச விஷயம்தான் அந்த நீதிமானாக ஆக்கக்கூடிய நிலை. அப்ப நம்ம மத்தியில அந்த அப்பம் வருது, வரும்பொழுது நாம என்ன நினைப்போம், அந்த அப்பத்தை நம்ம சுடும் பொழுது என்ன நினைப்போம், அதை வாங்கி புசிக்கும் போது என்னவா நினைப்போம், அது ஒரு கோதுமையால் செய்யப்பட்ட இல்லைங்களா ஒரு உப்பு இல்லாத ஒரு இனிப்பு இல்லாத ஒரு அப்பமா நினைச்சு நம்ம சாப்பிடும். ஆனா தன்னுடைய குமாரனுடைய சரீரத்திற்கு அடையாளமாக தேவன் இந்த அப்பத்தை ஏன் தேர்ந்தெடுத்தார், இந்த ஒரு அப்பத்தை எதுக்காக தேர்ந்தெடுத்தாருன்னு சொல்லி கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா அப்பம் உருவாகிறதுக்கு முன்னாடி கோதுமை மணியாக இருக்கு, அந்த மணி சுலகினால் என்ன பண்றாங்க உடைக்கிறாங்க, அடுத்து என்ன பண்றாங்க அதை இடிக்கிறாங்க, இடிச்சதுக்கு அப்புறம் தண்ணி ஊத்தி அதை என்ன பண்றாங்க பிணைகிறாங்க நசுக்கிறாங்க இல்லைங்களா, நசுக்கினதுக்கு அப்புறம் அதோட எண்ணெய் சேர்த்து தேய்க்கிறாங்க, தேய்ச்சதுக்கு அப்புறம் கல்லுல போட்டு என்ன பண்றாங்க சூடு பண்ணதுக்கு அப்புறம் தான் அது அப்பமா மாறும். ஏ ரட்சகராக இயேசு கிறிஸ்து ஜீவாப்பம் நானேன்னு சொன்னார், ஏன் தேவன் தன்னுடைய குமாரனுக்கு அடையாளமாக அப்பத்தை வச்சார், கோதுமை மணியா பரிபூர்ண மனுஷனா வந்தார் பூமிக்கு இல்லைங்களா, சுலகளை புடைக்கிறது மாதிரி அநேக சோதனைகள் அவர் வாழ்க்கையில வந்தது, இடிக்கப்பட்டார் இல்லைங்களா, மாவாக நசுக்கப்பட்டார், ஞானஸ்தான வாழ்க்கைக்கு தயாரானார், அந்த மாவு பிசையப்பட்டது, அவருடைய இருதயத்தில் இருந்த அவருடைய சரீரம் எல்லாமே நமக்காக நசுக்கப்பட்டது, ஆனா கூட எண்ணெய் சேர்க்கப்பட்டது புரியுதுங்களா. அந்த மாவு தேய்க்கும் போது அப்பம் வடிவு நம்ம தேய்க்கும் போது என்ன எண்ணெயை சேர்த்துட்டோம்னா ஈஸியா அந்த சைஸ் வருது பாத்தீங்களா, எண்ணெய் தேவனுடைய பரிசுத்தாய் அவருக்குள்ள இருந்ததுனால அவர் எந்த பக்கம்லாம் கசக்கப்பட்டாலும் நசுக்கப்பட்டாலும் பிழியப்பட்டாலும் அது எப்படி இருந்துச்சு அவருக்கு, அந்த பரிசுத்த ஆவி இருந்ததுனால அந்த சேஃபா அவர் என்ன பண்ணாரு வந்துட்டார், சுட்டு எடுக்கப்பட்ட போதுதான் அவர் என்ன பண்ணார் அந்த ஒரு மரணத்திற்குள்ளால் அந்த ஒரு தேவன் இந்த ஜனங்களுக்காக ஜீவனை கொடுக்கறதுக்கு ரெடியானோம், பிக்கும் போது அவருடைய மரணம் நிறைவேறியாச்சு, இப்ப என்னுடைய மரணம் நிறைவேறியாச்சு, இதன் மூலமாக முதல்ல நான் உங்களை என்ன பண்றேன், நீதிமானாக்குறேன். ரெண்டாவது அந்த பாத்திரத்தை எடுத்து கொடுக்கும் போது அடுத்தவங்களை நான் பரிசுத்தமாக்கப்படுவேன். பாத்தீங்களா, எவ்வளவு பெரிய விஷயம். ஆனா அந்த பரிசுத்தமாகுதல் இதை விட டீப்பான விஷயம், நம்ம ஒரே நேரத்துல பார்க்க முடியாதுன்னா அந்த முதல் விஷயத்தை மாத்திரம் நாம இப்ப பாத்துருக்கோம். அப்ப பாருங்க, நாமளும் கூட அவர் கோதுமை மணி அந்த அப்பனவ மத்தியில கடந்து வரும்போது இது நமக்கு நினைவு கூறுதலுக்காக கொடுக்கப்பட்ட அடையாளம். தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க, இந்த அப்பம் நம்முடைய ரட்சகர் அப்படின்னு நீங்க நினைச்சு பாருங்க. முழுமையான ஒரு கோதுமை மணி எந்த அளவுக்கு சித்திரவதை வாங்கியிருந்தா அப்பமா மாறும். அப்ப அந்த அப்பத்துல நாமக்கு என்ன இருக்கு, கண்டிப்பா பங்கு இருக்கு. ஏன்னா அதுல ஒரு கோதுமை மணியா இருந்தது, அதுல எத்தனையோ கோதுமை மணிகள் அந்த அப்பத்துல சேர்க்கப்படுது. அப்ப அந்த அப்பத்துல நமக்கும் என்ன இருக்குது, பங்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு உணர்வோட நாம என்ன பண்ணணும், இருக்கணும். ஒண்ணு குறைந்தீர் 10 வசனம் 17, ஒரே அப்பத்துல நாம எல்லாம் பங்கு பெறுறோம். அந்த சித்திரவதை, அந்த வேதனை, அந்த ஒரு அவமானம், அந்த பாடுகள் அவருக்கு மாத்திரம் அல்ல, அதுல மணிகளா போய் சேரக்கூடிய நாம ஒவ்வொருவருக்கும் பங்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாம நினைக்கணும். லூகா 18 வசனம் 13-14 கூட படிங்க. பாருங்க, இந்த நீதிமானாக்கப்பட்ட நிலை நமக்குள்ள நிலைச்சு இருக்கணும் அப்படின்னா, நம்ம பாவம் பலவீனத்துல சில நேரங்களில் தவறினாலும் கூட தேவனுக்கு முன்பாக நம்மளுடைய தலையை ஏறெடுக்க துணியாம கீழ்ப்படுதலுடன் நம்ம சாந்தத்துடன் அமைதலுடன் தேவனுக்கு முன்பாக தாழ்மையை நம்ம காட்டும் போது அதுதான் தேவனுக்கு பிடித்தமான ஒரு குணலட்சணமா இருக்கும். எனக்குள்ள பாவமே இல்லை, நான் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறவங்களுக்கு தேவன் பிடிக்காது, அவங்க பாவமே செய்யலைனாலும். ஆனா நான் பாவிதான், தேவன் என்னை மன்னிப்பாருங்கிற அந்த தாழ்மை காட்டுறவங்க தான் தேவனுக்கு என்ன பண்ணுது, பிடிக்குதுன்னு சொல்லி நம்ம பாக்குறோம். கலாத்தியர் 2 வசனம் 20-21 கூட படிக்கலாம். கிறிஸ்துவே நமக்குள்ள வாழுகிறார் அப்படிங்கிற அந்த சிந்தை நாளுக்கு நாள் நம்மளுடைய மைண்ட்ல இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ண மாட்டோம், நீதியின் வஸ்திரத்தை சரி பண்ண மாட்டோம். அது மாத்திரம் இறுதியாக அதுல என்ன சொன்னார்
படிங்க,
பாருங்க மறுபடியும் அதே வார்த்தை. இவ்வளவு நமக்கு கிடைச்சது, இவ்வளவு விதமான பாக்கியம், அவருடைய பாடுகள்ல பங்கெடுக்கிறது, அவருடைய ஜபத்துல தொடர்பு கொள்றது, சகோதர சகோதரருடைய ஐக்கியம், மகிமையின் அந்த ஒரு வாழ்க்கை, இப்ப நம்ம கண்ணில் மனக்கண்ணிலே பாக்குறோம் பாருங்க தேவனுடைய ராஜ்யம், இது எல்லாமே விருதாவாக கிடையாது, எல்லாமே தேவனுடைய இரக்கத்தினாலும் கிருபையினாலும் நமக்கு கிடைச்சத நம்ம நாளுக்கு நாள் சில பலவீனங்களை நம்ம தவறினாலும் நம்ம மறிக்கிற வரைக்கும் எப்படித்தான் இருப்போமா, அழிவுள்ளதாகி இதுதான் அழியாமை பெறப்போகுது, கனவீனம் உள்ளதா தான் நம்ம விதைக்கப்பட போறோம் அப்படின்னு என்ன அர்த்தம், இந்த சரீரம் அந்த அளவுக்கு நமக்குள்ள என்ன ஆயிடுக்கு, கெட்டு போயிடும். இப்ப நம்முடைய ரத்தத்தை பாத்துட்டீங்கன்னா, ஆதாமுடைய ரத்தம் இல்லைங்களா, அது வந்துட்டு ரொம்ப மரணம் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ல 0% உயிரணுவே இல்லாம போச்சு. ஆனா இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய ரத்தம் எப்படி இருக்கு, ஜீவன் கொடுக்கக்கூடிய ரத்தமா இருக்கு. இப்ப இந்த ரெண்டு ரத்தமும் ஒன்னா கலந்துட்டு இருக்குது இப்போ. ஆனா ஆதாமுடைய ரத்தம் என்ன ஆகணும், ஃபுல்லா 0% ஆயிரணும். இதுல குணலட்சணத்துல கிறிஸ்து இயேசுடைய ரத்தம் நமக்குள்ள ஃபுல்லா ஆகணும், அவருடைய வார்த்தையை அதுக்கு கடைபிடிச்சு நடக்கும் போதுதான் அது நமக்குள்ள ஃபுல்லாகும். அப்ப அந்த சிந்தையில அனுதினமும் நாம கிறிஸ்து இயேசுக்குள்ளாக சிலுவையில அறையப்பட்டேன், அவரோட சேர்ந்து மறிச்சிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம், அப்படிங்கிற ஒரு சிந்தை இருக்கும் போது கண்டிப்பாக நம்ம என்ன பண்ண மாட்டோம், அவருடைய வார்த்தையை நம்ம மறுதளிக்க மாட்டோம், அந்த விசுவாசத்தை விட்டு விலக மாட்டோம் இல்லைங்களா. ஆக இந்த ஒரு 7 சிந்தனைகளையும் பஸ்கா நேரத்துல அப்பமும் அந்த ஒரு பாத்திரமும் நம்ம மத்தியில கடந்து வரும் பொழுது அதை ஒரு அப்பமா பார்க்காம 7 நீதிமானாக்கக்கூடிய அந்த ஒரு நிலையை அந்த நேரத்துல நினைவு கூர்ந்து கத்தரா இயேசு கிறிஸ்து பிச்சு 2000 முன்னாடி அந்த சாயந்தரத்துல அவங்களுக்கு கொடுத்தார் இல்லையா, அந்த கொடுத்த விஷயத்துல முதல் படி என்னன்னு சொல்லி பாத்துட்டீங்கன்னா, நாம அனைவரும் நீதிமானாக்கக்கூடிய அந்த நிலையை அடைஞ்சிருக்கிறோம். அந்த ஒரு பாத்திரம் நம்மள பரிசுத்தமாக்குதலை குறிக்கிறதா இருக்கிறது. தேவனுக்கு சித்தமான இருந்தால் மறுமுறை அந்த ஒரு காரியத்தை பார்க்கலாம். தேவன் தாமே நமது அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக இந்த ஒரு நினைவு கூறுதல் நாள் பற்றின அந்த ஒரு சிந்தைக்குள்ளாக பிரவேசிக்க அந்த நாள் வரைக்கும் கூட இந்த ஒரு சிந்தையை இன்னும் அதிகப்படுத்த அதை பரிசுத்தப்படுத்த தேவன் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். அந்த ஒரு நிலையில இன்னும் அதிகமாக நிற்கவும் அந்த ஒரு பாத்திரத்துல பங்கெடுக்கவும் கூட அதிக அதிகமாக நம்மை நாம் நிதானித்து அதில் நாம் தகுதிப்படுத்திக் கொள்ள இன்னும் அதிக பிரயாசம் எடுக்க வேண்டியது நமக்கு மிக அவசியமா இருக்குது. ஸோ அதை தேவன் உணர்ந்திருக்கிறார். ஸோ அதனாலேயே மீண்டும் அப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தை நமது மத்தியில் இந்த நாளில் சகோதரன் மூலமாக நமக்கு தேவன் பயந்து கொடுத்திருக்கிறார். ஸோ பயந்து கொடுத்த நம்முடைய சகோதரனுக்கு நம்ம நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ மேலும் தேவன் அவருடைய ஆவியிலே அவரை பயன்படுத்த நம்முடைய ஜபங்களில் நாம் நினைத்துக் கொள்வோம். நல்ல இன்னைக்கு நம்ம ஒரு அறிவிப்பு கொடுக்க வேண்டியது இருக்கு. இந்த வாரம் வீட்டு சந்திப்பு யாராவது வைக்க விரும்புனீங்கன்னா நீங்க கை உயர்த்தலாம். சகோதரன் மோகன் பாபு வீட்டில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ஸோ நமக்கு வீட்டு சந்திப்பு அவருடைய வீட்டில் இருக்கு. ஸோ 6:30 நம்ம ஆரம்பிக்க போறோம். ஸோ அது ஏற்கனவே நம்ம அது பிளான் பண்ணது. ஸோ நீங்க அந்த நேரம் தவறாமல் கடைபிடிக்கும் போது அது நமக்கு ஒரு மிகுந்த பலன் கொடுக்கும். ஸோ அதனால அவருடைய வீட்டுக்கு வர்றதுக்கு சோரம்பட்டி வலசு வந்துட்டீங்கன்னா அதுலேருந்து ஒரு 100 அல்லது 200 அடி தூரம் தான் அவருடைய வீடு. சோரம்பட்டி வலசு கடைசி ஸ்டாப். ஸோ அங்கே வந்துட்டீங்கன்னா சகோதரர்கள் அவங்களை அவங்க வந்துட்டு ரிசீவ் பண்ணிக்குவாங்க. ஸோ உங்களையும் ஞாபகப்படுத்துகிறோம். சகோதரர் மோகன் பாபு வீட்டில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை 6:30 வீட்டு சந்திப்பு நடைபெறும். ஸோ அது மாத்திரம் இல்லாமல் வருகிற மே மாதத்தில் அந்த ஒரு 8 மற்றும் 9 தேதிகளில் சனி ஞாயிறு ஸோ பொது மாநாடு ஆவிக்குரிய மாநாடு 2 நாள் நடக்கவிருக்குது. ஸோ அந்த ஒரு மாநாட்டுக்காக ஸோ ஜபங்களில் நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்லாமல் நடந்து வருகிற எல்லா அறுவடையின் வேலைக்காகவும் விசேஷமான ஜபம் நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ஜபங்களில் நீங்கள் செய்யுங்க. ஸோ ஏன்னா அது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. நம்முடைய ஒவ்வொருடைய ஜபமும் அந்த ஒரு களத்தில் நிற்கக்கூடிய அந்த பரிசுத்த வாரங்களுக்கு அது ரொம்ப உதவியாக இருக்குது. ஸோ அதனால கொஞ்சம் ஊக்கத்தோடு நீங்கள் இந்த ஒரு காரியத்திற்காக உங்களுடைய ஜபங்களில் நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். ஸோ இறுதியாக நம்முடைய பாடல் புத்தகத்தில் இருக்கிற பாடல் 12 உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவர் என்ற பாடல் நாம் யாவரும் எழுதி நின்று பாடுவோம். சகோதரர் சரவணன் அவர்கள் நம்மை ஜபத்திலே நடத்துவார்.
ஒரு பெரிய பாடலாக இருப்பதால் அவர் செட்டையின் கீழ் வந்து நம்ம முதலையும் கடைசியும் மட்டும் பாடலாம். இடையில நீங்க கண்டினியூ பாடுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரம சிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரம சிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழடை களம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழடை களம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே என் கோட்டையும் மரணும் அவர். அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசையும் கேடகமா என் நம்பிக்கையும் அவரே. இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருவர் நடமாடும் முல்லை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். 1000 10000 பேரும் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. நம் தேவன் தாபரமே. அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. நம் தேவன் தாபரமே. தேவனு நடைக்கலமே முன்னை சேருமோ, ஒரு வாதையும் குருதாரத்தையே அணுகாமலை காத்திடுவார், ஒரு வாதையும் குருதாரத்தையே அணுகாமலை காத்திடுவார். உன் வழிகளிலெல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார்,
ஜெபம் செய்வோம்.